வாழ்க்கையிலும் தான் வேறொரு மதத்தை நீங்க பின்பற்றுவீங்க இருந்தா ஒரு நாளும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது மறுக்கப்பட்டதாக ஆகிடும். கண்ணியமான அன்பார்ந்த சோழர்களே, அந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் கரண்டி பண்ணி அல்லாஹ் முழு வாரண்டியை அல்லாஹ்வுத்தாலா இதுல வச்சிருக்கிறான். எந்த சந்தேகமும் இல்லாம இந்த மார்க்கத்தை, இந்த தீனை யாரும் பின்பற்றுவீங்களோ நிச்சயமாக நிம்மதியான சந்தோஷமான ராகமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான சஞ்சலப்பட வேண்டிய நிலைமையும் கிடையாது. அதனாலதான் பாருங்க, அலிரலியல்லாஹ் அன்ஹு அவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, எங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி எங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ல சரியான ஒரு வரி ஏற்பட்டு இருக்குது, வருத்தமா இருக்குது, அதனால அவரு வரல அப்படின்னாங்க. சொன்னாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அலிரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, கேட்டாங்க என்ன செய்தி, யார சூழல்லா கண்ல ரொம்ப வலிக்குது, கண் வருத்தமா இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுவிரல எடுத்தாங்க, நாக்குல தொட்டு கண்ணில் வச்சாங்க. அல்லாஹும்ம அதுஹிபில் பஅஸ ரப்பன்னாஸ் அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபா அல்லா யுகாதிரு ஸக்கமா. இந்த துவாவை ஓதினாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னால ஏண்ட வாழ்நாளில் கண் வருத்தம் ஏற்பட்டதே இல்லை. அன்றைக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை ஓதினாங்க. அந்த வந்து காட்டினதுமே ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, உங்களோட கண்ணை, உங்களோட பிளட்டை செக் பண்ணுங்க, உங்களோட யூரினை செக் பண்ணுங்க, உங்களோட கண்ணு என்னமோ மாற்றம் வந்திருக்குது. இந்த வழிகாட்டல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, நம்பிக்கையோட துவாவை ஓதி காட்டினாங்க. வாழ்நாள்லே எனக்கு கண் வருத்தம் ஏற்படல சொல்றாங்க. அதுக்கு பின்னால அலிரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்ய, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடிய கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க போயிட்டு மக்களை தீனின் பக்கம் அலைங்க, இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அலிரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹத்தா யகூலு மித்லனா. வார்த்தைய பாருங்க, வார்த்தைய நாங்க போயிட்டு அவங்கள தீனின் பக்கம் அலைக்கட்டா, ஹத்தா யகூலு மித்லனா, அவங்க எல்லாருமே எங்களை மாதிரி ஆகும் வரையில, அவங்க எல்லாருமே எங்களை மாதிரி ஆகும் வரையில நாங்க அவங்கள தீனின் பக்கம் அலைக்கட்டா. அலைலவங்க இஸ்லாத்தின் பக்கம்ன்ற வார்த்தையை பாவிக்கல, எங்களை மாதிரி ஆகும் வரையில. சஹாபாக்கள் போயிட்டு அந்நிய மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கூனு மித்லனா, நீங்க எங்களை போல ஆகுங்க, எங்களை போல ஆகுங்க, எங்களை போல ஆகுங்க. யாருக்கு எங்கள தைரியம் இருக்குது வெளியில போயிட்டு எங்களை போல ஆகுங்கன்னு சொல்றதுக்கு? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது அந்நிய மக்களுக்கு முன்னால போயிட்டு எங்களை போல ஆகுங்க அப்படின்னு சொல்றதுக்கு? இன்றைக்கு பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அவேர்னஸ் அண்ட் நிறைய இன்றைக்கு டியூட்ஸல் புக்ஸல் பெரிய பெரிய இன்றைக்கு சென்டர்ஸல் எல்லாம் உருவாக்கி நாங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோமே, எத்தனை பேருக்கு தைரியமீங்கிறது வெளியில் வந்து நின்று எல்லாரும் எங்களை போல ஆகுங்க அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் பேர் தயாராகிடுவாங்க, எதுக்கும் ஆட்கள் தயாராகிற மாதிரி எச்ச துப்பினாலும் பார்க்கறது கொஞ்சம் பேர் கொண்டு கூடுற மாதிரி இதுக்கு தயாராகிடுவாங்க. வெளியில போயிட்டு நின்று எல்லாரும் எங்களை போல ஆகுங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே அவங்க வருவாங்க கிட்ட, நாங்க உங்களை போல ஆகணும்னு ரெடி, ஓகே என்ன சொல்றீங்க நீங்க, நாங்க என்ன சொல்லுவோம், எங்கட பேரை மாதிரி உங்களோட பேரை நீங்க மாத்திக்கோங்க, ரைட், உங்களோட பேரை மாதிரி எங்கட பேரை நாங்க மாத்திக்கோம், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தாடி வைங்க, ரைட் தாடியும் வைக்கிறோம் நாங்க, ரைட் அடுத்தது என்ன உங்களை மாதிரி நாங்க ஆகணும், வேற என்ன ஆகணும் எங்களை மாதிரி நாங்க யோசிப்போம். இப்போ அதுல ஒத்தன் இருக்கிறான், அதுல விஷயம் உள்ள ஒத்தன் இருந்து உங்களை மாதிரி ஆக சொல்றீங்களே, பேரையும் தாடியை வச்சுட்டா உங்களை மாதிரி ஆகின்றதா, எங்களுக்கு நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் செக்யூலரை காட்டுங்க அப்படின்டா, உங்களோட அரசியல் முறைய காட்டுங்க அப்படின்டா, நாங்க எத்தனை பேருக்கு எங்களோட இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் செக்யூலர் யாரு காட்டியது, இஸ்லாமிய அரசியல் யாரு சரி காட்டிடுமா? எங்கள்கிட்ட அவன் சொல்றான், ரைட் உங்களோட பொலிட்டிக்கல் செக்யூலரை காட்டுங்களேண்டா, நாங்க என்ன சொல்லுவோம், எல்லா அரசியலும் பிரிட்டிஷ் சுரப்புடைய பொலிட்டிக்கல் செக்யூலர் தான். அதுதான் எங்களோட ஸ்கூல்லையும் படிச்சு கொடுக்கறது, எங்களோட யூனிவர்சிட்டிலையும் அதுதான் படிச்சு கொடுக்கறது, அதுதான் நாங்க செய்யறோம். சொல்லலாம், ரைட், ஓகே, உங்களோட பொலிட்டிக்கல் செக்யூலர் எங்களுடைய உங்களுடைய உண்டு தான், அப்ப வித்தியாசம் இல்லை அதுல. சரி, உங்களோட எக்கனாமிக்க காட்டுங்களே, எக்கனாமிக் சிஸ்டத்தை காட்டுங்களே அப்படின்னு சொன்னான்டா. எத்தனை பேர் நாங்க எங்களோட எக்கனாமிக்க காட்ட போறோம், இஸ்லாமிக் எக்கனாமிக் செக்யூலர் காட்டிடுமா? இனியமான சகோதரர்களே, அவன்கிட்ட நாங்க சொல்லுவோம், நீனும் பேங்க்கு தான் போறாய், நானும் பேங்க்கு தான் போறேன், நீயும் லீசிங்ல வாகன தோற்றாய், நானும் லீசிங்ல தான் வாகன தோற்றேன், நீயும் வட்டியில நானும் வட்டியில, எந்த வித்தியாசமுமே இல்லை. இனியமான சோதரர்களே, உங்களோட எஜுகேஷன் செக்யூலரை காட்டுங்களே, என்ன எஜுகேஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு தான் போகுது, ஒரு ஸ்கூல், பேர் மட்டும் முஸ்லீம், உள்ளு கொண்டும் கிடையாது, ஸ்கூல் போறோம். ஒரு ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப அவன் கேட்பான், உங்களோட மருந்தை காட்டுங்களே, உங்களோட மருந்து. ஏன்னா இதெல்லாம் ஒரு மனிதனோட அடிப்படையாக சம்பந்தப்படக்கூடிய விடயம். ஒத்தர் என்ன மாதிரி ஆகுங்கன்னு சொல்லி சொன்னா சும்மா சாதாரணமான ஒரு விடயம் உண்டல்ல, முழு வாழ்க்கையும் அவனு கொடுக்கணும், முழு வாழ்க்கையும். அவன் கேட்கிறான், உங்களோட மருத்துவத்தை காட்டுங்களே, உங்களோட டாக்டர்ஸ் மார், எங்களோட டாக்டர்ஸ் மார், அவங்கள்ட்ட தான் மருந்தை குடிக்கிறோம், WHO சொல்றாங்களோ அதான் நாங்களும் செய்யறோம். அதுபோல உங்களோட லோவை காட்டுங்களேன், லோ என்ன, உங்களோட லோவும் அதே தான், ஒரு வித்தியாசம் இல்லை. உங்களோட லோ எங்களோட லோ எல்லாம் உண்டு தான். உங்களோட பிசினஸ் ட்ரெஜடி, பிசினஸ் சிஸ்டம்கள் என்ன எல்லாம் உண்டு, என்வாயரமெண்ட் அதுவும் உண்டு, எல்லாமே உண்டு தான். எங்களோட வீடு, உங்களோட வீட்டிலும் டிவி, எங்களோட வீட்டிலும் டிவி, நீங்களும் படம் பார்க்குறீங்க, நானும் படம் பார்க்குறேன், நீங்களும் நாடகம் பார்க்குறீங்க, நானும் நாடகம் பார்க்குறேன், உங்களோட ஃபோனில் என்ன இருக்குதோ அதுதான் என் ஃபோன்லேயும், உங்களோட ஐபேட், என் ஐபேட், என் லேப்டாப், உங்களோட லேப்டாப் எல்லாமே உண்டு தான். இப்போ அவன் கேட்பான், எதுக்கு என்ன கூப்பிட்டாய், உன்ன மாதிரி ஆக சொல்லி சும்மா தாடியும் தொப்பியும் ஜுப்பாவும் இந்த பெயரையும் மாற்றிக்கொள்றதுக்கா அப்படின்னு கேட்டா, இனியமான சோதரர்களே, நாங்கள் என்ன சொல்லுவோம், யோசி வாருங்க. ஆனா அண்டைக்கு அலி ரலியல்லாஹுன்னு சொன்னாங்க, ஹத்தா யகூனு மித்லனா, எங்களை மாதிரி ஆகும் வரையில யுத்தம் செய்யட்டா. சாபாக்கள் போயிட்டு சொன்னது, கூனு மித்லனா, எங்களை போல ஆகுங்க. உங்களுக்கு பொலிட்டிக்கல் வேணுமா, இஸ்லாமிக் பொலிட்டிக்கலை தாரோம். எக்கனாமிக் வேணுமா, இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டத்தை தாரோம். எஜுகேஷனா, இஸ்லாமிக் எஜுகேஷனை தாரோம். மருந்தா, மெடிசினா, இஸ்லாமிக் மெடிசினை தாரோம். நான் உங்களுக்கு லோவா, இஸ்லாமிக் லோவா தாரோம். என்வாயரமெண்டா, இஸ்லாமிக் என்வாயரமெண்ட தாரோம். இஸ்லாமிக் பிசினஸ் சிஸ்டமா, இஸ்லாமிக் பிசினஸ் சிஸ்டம் தாரோம். உங்களுக்கு என்ன வேணும், எங்களோட மார்க்கம், எங்களோட ஷரியத் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ரிஹென்சிவ், நீங்க கேட்கறத தாரத்துக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டிய தேவையில்ல. எங்களோட மார்க்கம் எல்லாத்துக்குமே வழிய காட்டுதுன்ற நிலைமை, அந்த தைரியம் அவனோட வாழ்க்கையில முழுமையா இருந்தது, பயம் இல்லாம சொன்னாங்க. இனிமான சகோதரர்களே, இதுதான் என்னோட இஸ்லாம் அண்டைக்கு பூத்து குலுங்கினது. யாரும் கிட்ட போறதுக்கு இயலாது. அல்லாஹ் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பவரான மார்க்கமாக ஆக்கி வச்சிருந்தான். ஹிஜ்ரி 200 300 அந்த காலப்பகுதிகள்ல இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சியும் இஸ்லாத்தினுடைய உயர்வும் முழு உலகத்திலேயும் இஸ்லாம் பரவின அந்த நிலைமையில், யூரோப்புடைய கண்ட்ரீஸில், ஆப்பிரிக்காவுடைய கண்ட்ரீஸில் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். எங்களை ஸ்பெயினுக்கு வந்தா முஸ்லிம் நாடு, எங்களை இந்தியாவுக்கு வந்தா முழு ஹிந்துமே இஸ்லாமிய நாடு. ஏன் முழுமையான முறையில உங்களுக்கு தாரத்துக்கு எங்கள்கிட்ட எல்லா நிலைமையும் இருந்துச்சு, மாற்றம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது 500 600 700 முழுமையாக எல்லா நிலைமையும் சீராக ஆகி கொண்டிருந்தது. பெஸ்ட் டாக்டர்ஸ் மார், பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் மார், பெஸ்ட் அக்கவுண்டன்ட், பெஸ்ட் அஸ்ட்ரானமி. இன்னைக்கு வானவியல் சாஸ்திரத்துல முஸ்லீம்கள் முன்னிலைமையில, ஜூலஜி வேணுமா முஸ்லீம்கள் முன்னிலைமையில, கெமிஸ்ட்ரி வேணுமா முஸ்லீம்கள் முன்னிலைமையில, எல்லாத்துக்குமே வரலாறு சான்றாக இருக்குது. முஸ்லீம்கள் தான் அனைத்தையுமே காட்டி கொடுத்தாங்க. முஸ்லீம் சயின்டிஸ்ட் தனியான புத்தகமே இருக்குது. முஸ்லீம்கள்ட சயின்டிஸ்ட்கள் எப்படிப்பட்ட திறமைசாலிகளாக, எப்படி உலகத்துல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. யாரு, காசிக்காக வேண்டி வேலை செய்யற ஆட்களா, டிகிரிக்காக வேண்டி வேலை செஞ்ச ஆட்களா,
பேரு போலும் எடுக்க வேலை செஞ்ச ஆட்களா. உண்மையான முஸ்லீம்கள் உலகத்துல வரக்கூடிய எல்லா சவால்களுக்கும் எல்லா சேலஞ்சஸ்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தது குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்கள்ட வரலாறும் வாழ்க்கையும் தான். அதுல இருந்து முழுமையான வழிகாட்டல மக்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா இடத்திலையுமே இன்றைக்கும் கூட வரலாறு மறுக்க மறைக்க முடியாத உண்மைகள் தான். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாம் எப்படி ஆட்சி நடத்தியது, இஸ்லாத்தினுடைய அந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஆட்சிக்கு கீழால் இருந்த நாடுகள்ல எப்படி அங்க நிம்மதி சந்தோஷமான நிலைமை உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது, இது எல்லாமே இன்றைக்கு தெளிவான விடயம். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் உலகத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய சவால். நான் கேட்கிறேன் சும்மா அவங்கள்ட்ட, யாராவது ஒத்தர் ஏழுமுண்டா சொல்லுங்க. நான் ஒரு நாட்டுக்கு போக விருப்பம், ஆனா அந்த நாட்டுல பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, சாமய சமாதான அட்டி ரட்டக், சந்தோஷமா வாழையிலும் எந்த விதமான பயமும் இல்லாம ஒரு நாட்டை சொல்லுங்க பாப்பா. ஒரு நாடு எந்த நாட்டுக்கு போயிட்டு நிக்கிறது? ஆனா நாங்க எல்லாருமே முஸ்லீம்கள் ஏத்தனையுமா சொல்லணும், மக்கால போய் தெரியுங்க, மதீனால போய் தெரியுங்க, பீஸ் அண்ட் ப்ரஸ்பாரிட்டி, நல்ல நிம்மதியா வாழையிலும், ஈமானியற்ற உணர்வோட வாழையிலும் அப்படின்னு நானும் நீங்களும் சொல்லணும். ஆனா அந்த மக்காக்குள்ளேயே இன்னைக்கு வட்டி பேங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான், மதீனாக்குள்ள வட்டி பேங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான், இன்னைக்கு அங்கே நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு உலகம் காட்டுறது உலகத்திலேயே நிம்மதியான சந்தோஷமான நாடுகள் நீங்க பட்டியல் எடுத்து பாருங்க, 32 நாடுகளை கோட் பண்ணிக்கிறாங்க. முதலாவது ஜப்பான், ரெண்டாவது ஆஸ்திரேலியா, மூணாவது அமெரிக்கா. இது மூணும் தான் உலகத்திலேயே பெஸ்டான நிம்மதிக்குரிய நாடுகள். பின்னால நீங்க படிச்சீங்கன்னா 32 நாடுகள்ல முஸ்லீம் நாடு ஒன்று சரி கிடையாது. ஏன்னா ஒரு முஸ்லீம் நாட்டிலையும் நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அவன் எழுதி இருக்கிறான். அடுத்த பக்கம் பாருங்க, உலகத்திலேயே ஆக வறுமையான நாடு, வறுமை கோட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனை? 10 நாடுகளை செலக்ட் பண்ணி போட்டு இருக்கிறான். அதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 10 நாடுகளுமே முஸ்லீம் நாடுகள் தான். உலகத்துல வறுமையான நாடு, யோசி பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு இன்னைக்கு எங்கட நிலைமைய கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜசீரத்துல் அரப், அரேபிய தீப கற்பத்துல நீங்க கேட்டு பாருங்க, ஷாம கேட்டு பாருங்க, எங்களை சிரியாவை கேட்டு பாருங்க, எங்களை உருதுனை கேட்டு பாருங்க, பலஸ்தீனை கேட்டு பாருங்க, இந்த எல்லா நாடுகளையும் நீங்க கேட்டு பாருங்க, அங்க நிம்மதியா சந்தோஷமா நிம்மதியா வாழையலுமா? ஏலாது பயம், எப்ப என்ன நடக்கும்னு தெரியா. இந்த இந்த மக்கா மதீனா இருக்கக்கூடிய அந்த புனிதமான பூமி, அரேபிய தீப கற்பம் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு இன்னைக்கு நானும் நீங்களும் பேர் வச்சிருக்கிறோம், சவுதி அரேபியா அப்படின்னு, அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் யார கேட்டாலும். ஆனா அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெயர் ஜசீரத்துல் அரப், அரேபிய தீப கற்பம். 7 முஸ்லிம் நாடுகளை ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த அந்த ஜசீரத்துல் அரப் இன்றைக்கு 7 நாடுகளாக பிரிக்கப்பட்டு அதுக்குள்ளால பிரச்சனை, ஒத்தருக்கொத்தர் அண்டை சட்டி சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத நிலைமை. அதுக்குள்ளால இன்றைக்கு ஷியாக்கள், காதியானிகள், இன்றைக்கு பாத்திலான பிற்காக்கள் எந்த அளவுக்கு சொன்னா, எங்களோட தேவ்பந்துடைய வளமாக்கள் அங்க உங்களோட ஏரியால உங்களோட இந்த பூமிக்குள்ளால 25 மேற்பட்ட காதியானிகளுடைய சென்டர்ஸ் இருக்குது, அதை நீங்க கவனிக்காம இருக்கிறீங்களே என்று சொல்லி ஃபைலோட டீட்டெயிலோட அட்ரஸோட கொடுக்கப்பட்டும் அந்த ஃபைல தூக்கி ஒரு பக்கத்துல வச்சாங்க. எங்களால ஒன்றும் செய்ய இயலாது. உள்ளுக்கு இன்றைக்கு அங்க இஸ்லாமா தீனா ஷரியத்தா இன்றைக்கு சரியான ஒரு சிரமமான நிலைமை. ஹக்க பேசினா உலமாக்கள் அவங்களை கொண்டு போயிட்டு ஜெயில அடைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றோம் அதான் பேசணும், உண்மையா பேசலா ஹக்க பேசலாது அப்படியான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கல சிரியாவை பாருங்க, அங்கல நீங்க ஷாம பாருங்க, எவ்வளவு முக்கியமான இஸ்லாமிய வரலாறு படைத்த இடங்கள் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இடம் கிடையாது. திமிஷ் அங்கல அலப்போ, தமஸ்கஸ் அண்ட் அலப்போ, திமிஷ்கும் ஹலபும் எவ்வளவு முக்கியமான ரெண்டு தலைநகரங்கள், முஸ்லீம்கள் வாழ்ந்த இடங்கள், சஹாபாக்கள் தொழுத பள்ளி வாயல்கள், அங்க எல்முடிய கோட்டை, ஹதீஸ வேணுமா அந்த மக்களிடத்துல ஹலப்த பைத்து கேட்டு பாருங்க, குர்ஆனுடைய தஃப்ஸீரா அங்க கேளுங்க, அகீதாவா அங்க கேளுங்க, எல்முல் கலாமா அங்க கேட்டு பாருங்க, ஹயாத்து சஹாபாவா அந்த நாட்டில வைத்து கேட்டு பாருங்க. அப்படிப்பட்ட எல்முடைய கோட்டைகளாக இருந்த அந்த ஹலப் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு அடியும் உதையும் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறாங்க. திமிஷ்கில இருந்து ஹஜ்ரத் மஹதி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்துதான் வெளியாகுவாங்க. அந்த திமிஷ் இன்றைக்கு ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லாத நிலைமைக்கு ஆக்கிரத்துக்காக வேண்டி அங்க ஆக்கிரமிப்புகள், பிரச்சனைகள், வெளியில நிம்மதி பறிபோய் முஸ்லீம்களோட வாழ்க்கையில இருந்து சந்தோஷம் பறிபோய் அங்கே பலஸ்தீன்ல போயிட்டு பாருங்க என்ன நிலைமை, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, நாளுக்கு நாள் அடியும் உதையும், பள்ளிக்குள்ள போய் தொலையலாது, பைத்துல் மக்தீஸ் கிட்ட நெருங்கலாது, அங்க குண்டு தாக்குதல்களும் மிக பயங்கரமான சில நிலைமைகளும் இன்றைக்கு முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமும் இல்ல, இஸ்லாமிய ஆட்சியும் இல்ல, முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்ற நிலைமையும் இல்ல. காரணம் என்ன? என்னோட பொலிட்டிக்கல் செக்யூலர் கலட்டப்பட்டு, இஸ்லாமிய ஆட்சியினுடைய முறை கலட்டப்பட்டு, எப்படி இஸ்லாம் ஆட்சிய சொல்லி தந்துச்சு, எப்படி எங்களுக்கு காட்டி தந்துச்சு, இன்னைக்கு நாங்க அதை மட்டும் முடிச்சு தீக்கிறோம், அதை மட்டும் முடிச்சு தீக்கிறோம். ஹலாபத்து ஹலீஃபாவாக ஆகணும், ஹிலாபத்து செய்யணும், மக்களை நாங்க அண்ட கண்ட்ரோல்ல வச்சு அவங்கள வழி நடத்தணும். கண்ணியமான சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு நான் ரொம்ப கவலையோட சொல்றேன், நிறைய சோசியல் மீடியா முஜாஹிதீன்கள் இருக்கிறாங்க, சோசியல் மீடியா முஜாஹிதீன்கள், பேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், பிபிஎம், ஐஎம்ஓ இப்படின்னு சொல்லி ஸ்கைப், எத்தனையோ இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய அந்த சப்தையார்கள் அதுக்குள்ளால வந்து கொண்டு இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாம் அது இது பெரிய அளவுல இன்னைக்கு பெரிய டிபேட்ஸ், தர்க்கங்கள். ஆனா பாவம் துணியோ வாலிபர்கள் கூட இன்னைக்கு சிந்தனைகள் மாற்றப்பட்டு விளப்பம் இல்லாம, குர்ஆனுடைய ஹதீஸுடைய தெளிவான விளப்பம் இல்லாம, இன்னைக்கு ஒரு வாலிபர் வந்தாரு, ஒரு வாலிபர் வந்து பேசிட்டு இருக்கிறதுல, அப்ப நான் அவரோட பேசிக்கிறதுல பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி, உங்களோட பிரின்சிபல் யாரு அப்படின்னு அவரோட கோபப்பட்டாரு. பிரின்சிபல் சொல்லவான அரபியில முதிர்னு சொல்லணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி அப்பா, அப்ப இங்கிலீஷ் வார்த்தையே பாவிக்க இயலாது. அப்ப நான் அவர்த்த கேட்டேன், நீங்க எதுல வந்தீங்க அப்படின்னு சொல்லி, எதுல வந்தீங்க அப்படின்னு இவர் பதில் சொல்றாரு. இங்கிலீஷ் என்ன பஸ்ல வந்தேன்னு சொல்லணும், பஸ் என்ன அரபி வார்த்தையா, பஸ்ஸுக்கு என்ன சொல்ல போறாரு, பாவம் ஏமாந்து போயிட்டு வாழ்க்கை சும்மா ஃபேஷன் மாதிரி. அது சொன்னா அது புதிய புதிய கருத்துக்களை பொதுவாக சொல்லத்திலே எங்களோட வாலிபர்களும் பாவம், அவங்களுக்கு அந்த சரியான டீப்பான அந்த தெளிவுகள் இல்லாதனால சாதாரணமா மாட்டிக்கொள்றாங்க. போயிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியால தாடி வைக்க தேவையில்ல, அது சுண்ணத்து இல்ல, மிஸ்வாக் செய்ய தேவையில்ல, இன்னைக்கு பாவம் என்ன, அவன வாழ்க்கையே பாவம். அவனை பார்த்த எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல சொல்லுகிறாரா, அஞ்சு நேரம் இபாதத்தா ஒன்றுமே தெரியாது, குடும்பத்தை பார்த்தா அவனோட குடும்பமே பரிதாபமான நிலைமையில, இவர் இங்க வந்து கொண்டு இஸ்லாத்தை பேசுறாரு, தீனை பேசுறாரு, குர்ஆன பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நாங்க இமாம்கள் எடுக்க கூடாது, எங்களுக்கு இமாம்கள் தேவையில்ல, குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான். நான் அப்ப கேட்டேன், குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தானே, குர்ஆனை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, குர்ஆன் எப்படின்னா குர்ஆன் தர்ஜுமா. அப்ப நான் கேட்டேன், குர்ஆன் தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன், அப்ப தமிழ்ல இன்றைக்கு உலகத்துல எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை, எத்தனையோ எண்ணிக்கையில குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. எந்த டிரான்ஸ்லேஷனை நீங்க எடுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று எடுக்கதானே வேணும், சவுதி கவர்மெண்ட் வெளியாக்கினது அல்லது இந்தியாவில வெளியாக்கினது, இப்படியான ஏதாவது ஒன்று எடுக்கணும் அந்த குர்ஆனை, சவுதி கவர்மெண்ட் அந்த குர்ஆன். அப்ப அதுல அரபியில இருக்கிற குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்க்க பட்டிக்குது, அப்படித்தானே, மொழிபெயர்த்தவங்க யாரு, இப்ப அந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு அவர் பேசிக்கிறாரோ எடுத்திருக்கிறாரோ அவரை தானே நீங்க பின்பற்றீங்க. அவர்தான் மொழிபெயர்ப்பு, அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சீங்க, அவரை தானே பின்பற்றீங்க. ஆனா எங்க இமாமங்களை பின்பற்றலாம், இப்ப குர்ஆன் தர்ஜுமா செஞ்சீங்க அவரை பின்பற்றீங்க. சரி, அவரை பார்த்தா எங்கிருந்து தர்ஜுமா செஞ்சாரு? ஒவ்வொரு அரபிட வார்த்தைக்கும் ஹையத்துன் அப்படின்டா இன்னைக்கு பொதுவா உலமாக்கள்கிட்ட கேட்டா பாம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நீங்க அரபி டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா 119 கருத்திகள் ஹையத்துன் அப்படின்னு அன்றைக்கு 119 கருத்திகள். லரப அப்படின்னா அடிக்கிறதுக்கு சொல்றது. நீங்க அரபிக் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா 114 கருத்திகள். இஸ்தவா அப்படின்னா 11 கருத்துக்கள் இருக்குது. இப்ப குர்ஆனுக்கு மொழிபெயர்க்கத்திலே எந்த கருத்தை வைக்கிறது, எந்த மொழிபெயர்க்க வைக்கிறது, எதிலிருந்து எடுக்கிறது? இப்ப அந்த டிக்ஷனரி ஆர்டர் அது லூயிஸ் மாலூப்டியா அல்லது எங்களை முஸ்லீம் ஆட்கள்கிட்ட எழுதப்பட்டதா? இப்ப ஹதீஸ்ல வந்து தியாவு சித்தாவோட சேர்த்து 9 அங்கல கிரந்தங்களை சேர்த்து ஹதீசுடைய எல்லா ஹதீசுடைய கிதாபுகளையும் இருக்கக்கூடிய ஹதீஸ்ல ஒன்று சேர்த்திக்கிறாங்க. முழுக்க புகாரி முஸ்லிம் திருமிதி மாத்தா மாலிக் இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லி 9 கிதாபுகளை முழுமையா ஹதீசுடைய கிதாபாக வடிவரைச்சிக்கிறாங்க. 15, 12, 13 பேர்கள் சேர்ந்து யார் தெரியுமா? எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் நிறைய எங்களோட உலமாக்கள்கிட்ட கையில் இருக்குது. இந்த ஹதீசுடைய கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது. இப்ப யார நம்புறது? இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கிற எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்குது, கிதாபுல போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தா நிறைய வெட்டி கொத்து நடந்திருக்குது. ஷாமிலான்னு சொல்லி ஒன்றிருக்குது, ஒரு ஒரு சொத்தையார் உண்டு. கிட்டத்தட்ட 36,000-40,000 கிதாபுகள் அதுல லோட் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ கிதாபுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்கிற கிதாபுல இருக்கிற வார்த்தைகள், வசனங்கள், பேராகிராஃபல் அதுல இல்ல, தூக்கி ஒரிஜினல் கிதாபுல இருக்கிறது. ஏண்டா அதுல அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனை தூக்கிக்கிறாங்க. இப்ப யார நம்புறது? யாருக்கு மின்னல போறது? யார எடுக்கிறது? இதெல்லாம் வச்சுக்கொண்டு இதுதான் எங்களோட வழிகாட்டி. கனியமான சகோதரர்களே, பாவம் இன்றைக்கு என்னோட வாலிபர்கள் ஈமான் தொடர்பும் இல்ல, தீண்ட தொடர்பும் இல்ல, இன்னைக்கு வெறுமனே செக்யூல அவர்களுடைய அந்த தலைய போட்டு ஆட்டிக்கொண்டு அவங்களை இன்றைக்கு சுத்தி வச்சிருக்குது. தீனுடைய எந்த பேஸும் கிடையாது, அடிப்படையும் கிடையாது. வெறுமனே பேஸ்புக் முஜாஹிதீன்கள், அதுலதான் அவங்களோட முழு திறமையும் காட்டிக்கொண்டு முதல் பக்கத்துல ஹோம் பேஜ்ல உள்ளுக்குள்ள அதுல எழுதுறதும், அதுக்கு யாராவது ஒன்று சொன்னா அதுக்கு கமெண்ட் பண்றதும் ரொம்ப கவலையோட நான் சொல்றேன். இதுக்கு எந்த அளவுக்கு உலமாக்களுக்கு ஜட்ஜ் பண்றாங்க, கொஞ்சம் பேர் கொத்துபா முடிஞ்சிருச்சுடா, இந்த கொத்துபால பெருமனே இவர் வந்து பேசினது எல்லாமே வந்து சரி வராது, இது அவர்த வார்த்தைகள் எல்லாம் பெரிய வித்தியாசமானு கீழிருந்து கொண்டு இவரு இவரை பார்த்தா பாவம், முகத்துல தாடி இல்ல, சுண்ணத்தான வாழ்க்கை இல்ல, வீட்டுக்குள்ள மனைவி வீட்டை தீன் இல்ல, வீட்டுல புள்ளகிட்ட தீன் இல்ல, இங்க விமர்சனம் செய்யறாரு. அதனத்திலேயே கொத்துபால அது சரியில்லை, இது சரியில்லை, இது இப்படி அது இப்படி. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் அந்த கொத்துபா வந்து இன்னைக்கு சைக்கோலஜிக்கலி அது சரி வராது இனியமான சொல்ல. அப்ப நாங்க அவர்கிட்ட கேட்கிறோம், நீங்க வந்து சொல்லித்தாங்களே எப்படி கொத்துபா அமையணும், எப்படி வசனங்கள் அமையணும்? நாங்க கேட்கிறோம், அது அவர்த்த வகி இறங்கினதா, அது அவர்த்த ஐடியா, அவர்கிட்ட சிந்தனை அப்படி சொல்றாங்க இல்ல, அப்படியும் இல்ல, அவருக்கு தெரியாது, அது சொல்ல தெரியாது. உண்மையிலேயே நான் பகிரங்கமா சொல்றோம், நீ வாங்க வந்து சொல்லுங்க எப்படி செய்யணும். அந்த கைட் லைன் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சி கோட்டைங்களே கொண்டு வந்து இது சரியில்லை அது சரியில்லை தானே, நீங்க சொல்லுங்க சரியான முறைய. பாப்பமே அதுல என்ன நீங்க சொல்ல, அது யார்த்திருந்து எடுத்தது, அது யார் உங்களுக்கு சொல்லி தந்தது, எங்கிருந்து வந்தது? அது கேவலத்தில கேவலமா இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில இல்ல, இன்னைக்கு உடுப்ப பாருங்க, அவன்ட உடுப்ப உடுத்து கொண்டு அவன்ட வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இங்க வந்து கொண்டு விமர்சனம் செய்ய வாராங்க. என்ன ஆக்கியங்கள் என்று தெரியாது, ஒரு அரபி வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியாது. உதாரணம் குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு அதுக்கு மொழிபெயர்க்கிறாரு, குர்ஆன் அல்லாஹ் இப்படி செஞ்சு சொல்லிக்கிறான். ரொம்ப கவலையோட நான் சொல்றேன், மனுஷன் ஒரு அமானிதம், இதெல்லாம் அமானிதம்னால தான் நான் பேசுறேன். கவலையோட சொல்ற இன்னைக்கு நாட்டுல எங்களோட உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் சவால்கள், இன்னைக்கு விளக்கம் இல்லாத ஒரு நிலைமைக்கு எங்க சமுதாயம் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. எஜுகேட் என்ற பெயர்ல, படித்தவங்க என்ற பெயர்ல வாழ்க்கை இன்னைக்கு வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. பாவம், பாவம். அவங்க ஈமான் எந்த தொடர்பும் இல்ல, ஈமானுடைய எந்த எந்த வெளிச்சமும் உள்ளத்துல கிடையாது. இன்னைக்கு அவங்களோட ஒரு விதமான நிலைமை, பயங்கரமான நிலைமை. கண்ணியமான அன்பார்ந்த சோதரர்களே, கூப்பிட்டு அவர் வாக்கு தர்ஜுமா செய்தாரு.
என்னான்னு பார்த்தா குர்ஆனை ஓதுறாரு, நேர் மாத்தமா வேறொரு கருத்தை சொல்றாரு.
என்னடா கட் பேஸ்ட் கோபி கோபி பண்ணி பேஸ்ட் பண்றதுல ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து கோபி பண்ணிக்கிறாரு, கோபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாரு. அப்ப தர்ஜுமாவை எடுக்கிறதுல மாத்தி எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த குர்ஆனுக்கு இதை தர்ஜுமான்னு நினைச்சுக்கிறாரு. பார்த்தா முழுக்க முழுக்க நேர் மாத்தமாக குர்ஆன் வேறொரு ஆயத்துல தர்ஜுமா, இங்க வேறொரு ஆயத்து, அதை ஓதிட்டு ரொம்ப பெருமையா தர்ஜுமா செய்தாரு. அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துறான்னு பாருங்க. இது மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க, விளங்கினவங்க பார்த்து பாவம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. காரணம் என்ன? இனிமான சொல்ல நினைச்சிட்டாங்க, நாங்கள் நினைச்சிட்டோம். இது எல்லாமே வந்து ஃபேஷன் ஷோ ஸ்டைல் ப்ரொஜெக்டர் இன்றைக்கு அவேர்னஸ், இதெல்லாம் இனிமான சோதரர்களே, எங்களோட ஹக்கீகத் கிடையாது, யதார்த்தம் கிடையாது. ஒருத்தர் ஹலீஃபாவாக ஆகிறதாக இருந்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த சஹாபாக்களை இஸ்லாத்துக்குள்ள அழைக்க வேண்டிய தேவையும் இல்லை. யா அல்லாஹ், நாங்க எல்லாரும் நீ இஸ்லாத்துக்குள்ள வரவை, நான் அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று பண்றேன், ஏறி ஒரு ஸ்பீச், அதுக்கு முன்னால் எல்லாரும் இஸ்லாம், எல்லாருமே இப்ப முஸ்லீம், ரைட், இப்ப நான் உங்களோட ஆட்சியாளர், அல்லாவுக்கு செய்ய முடியுமா இருந்துச்சா ஏலாதா, ஈஸியா செய்ய இருந்துச்சு. அந்த மலைக்கு மேல கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையான ஒரு மனிதர் நீங்க, நீங்க போய் பேச மாட்டீங்க, அமானியத்தை நிறைவேற்ற ஒரு மனிதர். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மலைக்கு எங்களை பக்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க கீழ இருக்கிறீங்க, நான் மலைக்கு மேல இருக்கிறேன், மலைக்கு பின்னா உள்ள பக்கத்தை நான் பார்க்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு பட்டாளம் வருது, ஒரு படை வருது உங்களை தாக்குறதுக்காக வேண்டி, நீங்க அத நம்புறீங்களான்னு கேட்டாங்க. கேட்டதுமே மக்கள் சொன்னாங்க, நீங்க சொன்னா ரெண்டு கருத்து கிடையாது, நூத்துக்கு நூறு நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான், அவனை நீங்க ஏத்துக்கோங்க, அவனோட யாரையுமே இணக்காதீங்க, அவன் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன், அவன் தான் சக்தி வாய்ந்தவன், அவன் தான் குதிரத்துள்ளவன் சொன்னே, அபூஜஹல் வந்து மண்ணை எடுத்து, இதுக்கா நீங்க எங்களை கூப்பிட்டீங்க, தப்பன் லகயா முஹம்மத், முஹம்மதே நீங்க நாசமாகுங்க அப்படின்னு மண்ணை வீசினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குறான், தப்பத் யதா அபி லஹபி வ தப்ப, அந்த அபூ லஹபுக்கு தான் நாசமும் அழிவும் ஒளிவும் எல்லாமே, முழு குடும்பத்துக்கும் அழிவு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குறான். இந்த மக்கள் எல்லாரும் எதுக்கா எங்களை கூப்பிட்டீங்க போங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க அந்த சஹாபாக்களுக்கு அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு. நரகத்துடைய விளிம்பில் இருந்த மக்களை கூட்டிட்டு வந்து பிரைன் வாஷ் பண்ணி அமைதியா தீனை கொடுத்து, அல்லாஹ்ட பயத்தை கொடுத்து, தக்வா கொடுத்து, பேணுதலான வாழ்க்கையை கொடுத்து, முழுமையா ஈமானியத்துவ உணர்வை கொடுத்து, அதுக்கு பின்னால அல்லாஹ்ட பயம் உருவானன்ற தெளிவு வந்ததுக்கு பின்னால இப்ப விட்டுட்டு போறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு கையில இப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அவங்கள ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராகிட்டாங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபியும் ஜெனுவினான சஹாபி, எங்களை அது தேவல்ல இது தேவல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லா துனியாவுடைய விஷயத்தையும் வச்சு கொண்டிருக்கிறாரு. வெளியில பேசுறதுலே நாங்க ஆங்கிலேயருக்கு அடிபணியப்படாது, குப்பிரியத்தான விஷயங்கள் இருக்கப்படாது. ஒரு ஒரு ஜோக்க போட்டீங்க, ஒரு ஜோக்க உண்மையிலேயே இன்னைக்கு சிலவங்க பாவம், சில வாலிபர்கள் பாவம், அவங்களோட பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு அவங்களோட தலையில கழுவப்பட்டு எங்கேயோ அவங்கள கூட்டிட்டு போறாங்க, எந்த விதமான குர்ஆனுடைய சுன்னாவுடைய விளக்கம் இல்லாம. ஒருத்தர் வந்து ஒரு 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 கமெண்ட்ரி ஒன்ற போட்டிக்கிறாங்க. ஒரு ஆள் ரேடியோவை கார்ல போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு பேர் இந்த ரேடியோ போடுறாரு. அப்ப மற்றவர் சொல்றாரு, பாதா பிதா, இது பிதாத்து, இது ரேடியோ எல்லாம் கூடாது, ஓ பண்ணுங்க அப்படின்றாரு. இப்படி உள்ளுக்கு ஒவ்வொண்ட ஒன்ற செய்ய பார்க்கறதுலே, அது பிதியத்து, இது கூடாது, இதெல்லாம் விட்டுங்க, இது கூடாது, இது குப்பார், இது காபி, இது இது அவங்களோட எல்லாம் சொன்னே. அவர் டிரைவர் வாகனத்தை நிப்பாட்டி கீழறங்கு அப்படின்றாரு. ஏன் கீழறங்க சொல்றீங்க, வாகனம் குப்பார், இறங்கி ஒட்டகத்துல போ அப்படின்னு சொல்லி இறக்கின்றார்.
கனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, தீனோட ஈமானோட ஈமாண்ட பிரகாசத்தோட தெளிவான விளப்பத்தோட நாங்க இருக்கணும். இதுதான் ஆக முக்கியம். ஈமான் உருவாக உருவாக அல்லாஹ் தெளிவை தருவான். தக்வா என்னோட வாழ்க்கையில தெளிவை உண்டாக்கும். இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சி அப்படின்றது சாதாரணமான ஒரு விடயம் ஒன்றல்ல. பத்து பேர் பேசிட்டு பேசிட்டு இஸ்லாமிய ஆட்சியை நடத்துறது இல்ல. எனக்கு உண்மையிலே எனக்கு பாதுகாப்பு டிஃபென்ஸால இந்த முக்கியமான இந்த கூட்டாளிமா இருக்கிறாங்க டிஃபென்ஸ்ல இன்டெலிஜென்ட்ல எல்லாம் எனக்கு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதுல இதை கொஞ்சம் கேளுங்க, எனக்கு பெரிய ப்ரெஷரா இருக்குது. பெரிய இடத்துல இருந்து இவர் யாரு, இவருடைய விஷயங்களை பாக்குறதுக்கு இவர்த பேசுற விஷயத்த கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நான் நடந்து கேட்டா, ஆரம்பத்துல இருந்த இஸ்லாமிய நாடுன்னு பேசிட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகும் அதுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டா என்னட நாடு, இங்க அவங்களை அடிக்கணும், அவங்களை கொத்தணும், அவங்களுக்கு இடம் கொடுக்கப்படாது, நாங்க முன்னுக்கு போகணும், இவ்வளவு பெரிய ஒரு இருட்டடிப்பும் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். இஸ்லாமிய நாடுன்னு பேசி இஸ்லாமிய நாட்டுடைய சட்டத்திட்டங்களை இன்றைக்கு எப்படி இங்க ஸ்ட்ரெயிட்டா நேரடியா கொண்டு வந்து அமல் செய்யறதுக்கு மாதிரியான பேச்ச பேசி மக்கள்கிட்ட வாலிபர்கிட்ட வாழ்க்கைய அநியாயத்தின் பக்கம் அழிவின் பக்கம் கொண்டு போய்த்து சேர்க்கிறதுக்கு இப்படியான இன்றைக்கு தவறான இன்றைக்கு நிலைமைகள் உருவாக்கப்பட்டு, இதுவும் பெரிய யஹூதியருடைய கைகூலிகள், யஹூதிய கைகூலிகள் இருந்து கொண்டு பலவிதமான முறைகள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி முஸ்லீம்களை வழி எடுக்கிறதுக்கு ஏழும், என்ன அமைப்புல வழி கெடுக்க ஏழும், இன்றைக்கு எந்த அளவுக்கு அவன் சிந்தனை போகுது என்று சொல்லி சொன்னா ஒன்றுக்குமே வளைகிறார் இல்ல. இவரை எப்படி அண்ட கண்ட்ரோல்ல கொண்டு வாரது? இப்ப இவர்கிட்ட சோசியல் அந்த நிலைமையில போயிட்டு பர்சனல் நிலைமைகளை பார்த்து இவருக்கு ஆக விருப்பமான சில விஷயங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரஷ்யாவுக்குள்ளால சில வேக்சினேஷன், அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கிற மருந்துகளை கொண்டு போறதுக்கு ஏலா போயிருச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா அங்க இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த முக்கியமான ஒருவர் அவருக்கு கிட்ட போக இயலாது. ஒரு ஜெனுவினான ஒரு மனிதர் இருந்தாரு, இவங்களோட விஷயங்களுக்கு அடிபணிகிறது இல்ல, அவன் ஹக்க நிலை நாட்டணும் அப்படின்ட்டா இங்க சரியா குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில வளர்க்கப்படணும் அப்படின்ட்டு பெரிய புரட்சி செஞ்சு கொண்டிருந்தான். இப்ப இரவு பகலாக WHOவுக்கு யோசின எப்படி இதுக்குள்ளால் இதை கொண்டு போறது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப போய் அவங்களோட அந்த மனிதரோட ரொம்ப இறக்கமா ரொம்ப கண்ணியமா பேசினா காசை கொடுக்கறான் கோடி கணக்கு, ஒன்றும் சரி வருது இல்ல. இப்ப இவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ள என்டர் ஆகி முழு பர்சனல் லைஃபையும் படிச்சா இவருக்கு ஒரு பைத்தியம் உண்டிக்குது. என்ன பைத்தியம் என்று சொன்னா, போட் ரைடிங் பண்றது. போட் ரைடிங்லயும் இந்த பெரிய ஒரு விதமான ஒரு கப்பல் ஒன்று இருக்குது, அதுல ஸ்பீடா ரைட் பண்றது இவருடைய ஹாபி. அது வந்து காசுக்கு புக் பண்ணி போயிட்டு போயிட்டு அவரு அதுல போயிட்டு ரைட் பண்ணிட்டு வருவார். இப்ப என்ன தெரியுமா செஞ்சான், ஒன்றுமே செய்யல. இத எத்தனையோ கோடி ரூபா பொறுமதியான அதை கிஃப்ட் பண்ணினான், கிஃப்ட் பண்ணினான், கிஃப்ட் பண்ணினான். அத எப்படி விருப்பமானது பைத்திய மாதிரி இருக்கிறது, எனக்கு கிஃப்டா கிடைக்குது. அதை எடுத்தாரு, அதை ஓட்ட ஆரம்பிச்சாரு. கொண்டு வந்து தந்தவங்களோட இப்ப கனெக்ஷன் அவங்க கொண்டு வந்தாங்க, உள்ளு கொடுக்கணும். இப்ப மறுக்கலா, ஏண்டா எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட தந்திக்கிறாங்க. அதுக்கு பின்னாலதான் உள்ளுக்கு அந்த வேக்சினேஷன் எல்லாம் என்டர் ஆகுது. படிச்சு பாருங்க வரலாறு. கண்ணியமான சோழர்ல இப்படி மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் வழி எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு நாட்டுல நம்ம கவலையோட நான் சொல்றேன், ட்ரக்ஸ பரப்புறதுக்கு இரவு பகலாக முயற்சி செய்யறாங்க. நாட்டிலுள்ள எல்லா ஸ்கூல்களும் சேர்மார் பிரின்சிபல்மார் பழைய பிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி சரியான முறையில வழிகாட்டுறது, எங்களோட பிள்ளைகளை எப்படி நாங்க முன்னுக்கு கொண்டு போறது. 5ஆம் வகுப்பு புள்ள 4ஆம் வகுப்பு புள்ள ட்ரக்ஸோட இருக்கிறாங்க, நகத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிறான் சூழல். ஒரு பிரின்சிபல் ஒரு ஏரியால வச்சு சொன்னாரு, அதுல எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைகள் அந்த ஊருக்கு போறாங்க, அந்த ஸ்கூல் பிள்ளைகள் இந்த ஊருக்கு வராங்க. அப்ப ஊர்ல மக்களுக்கு தெரியாது இவங்க யாருண்டு, இங்க இருக்கக்கூடிய சில கடைகள் இப்படி விற்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் ஒரு வாலிபர் உள்ள போயிட்டு வெளியில வந்தாரு, ஜெயில போயிட்டு வந்த என்ன சொன்னாரு, ஹசரத் ஏண்ட விரோதிக்கும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது ஹசரத் அப்படிங்கிறார். என்னண்டா அதுக்குள்ள இருக்கிற நிலைமை அத சொல்லிட்டு என்ன சொன்னாரு, ஹசரத் ஜெயிலுக்குள்ள 170 வீதமான முஸ்லீம் வாலிபர் தான் நிற்கிறாங்க, ஏராளத்தில் இல்லை. நூத்துக்கு 70% முஸ்லீம் வாலிபர்கள் தான் நிக்கிறாங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னோட வாலிபர்களை இன்றைக்கு ட்ரெஜடியாக மாத்துறதுக்கு, ட்ரக்ஸுக்கு அடிமையாக ஆக்குறதுக்கு மாஸ்டர் பிளான் நடந்து கொண்டிருக்குது பெரிய அளவுல. இப்ப வந்து ஹைஸ்கூல் சொல்லி புதிதாக வந்திருக்கக்கூடிய ஹைஸ்கூல் ஹைஸ்கூல் நேரத்தோட இப்ப வந்திருக்கிற ஹைஸ்கூல் கிளாஸ் துண்டு 1 gram 6000 rupees 6000 rupees. தங்கம் 1 gram 3500 rupees. உலகத்திலேயே ஆக விலை கூடின பொருட்கள்ல 14 வகையான ட்ரக்ஸ் தீக்குது. 1 gram ஆக விலை கூட தங்கம் எல்லாம் 3500 rupees தான். ஆனா ட்ரக்ஸ் நீங்க 1 gram உங்களுக்கு 6000 rupees கிப்பிக்கிற ஐஸ் அது போட்டா ஒரு கிழமைக்கு அப்படி பரப்பாரு. அப்படியான ஒரு நிலைமை. சிலவங்களுக்கு அல்கஹோல் விருப்பமா இருக்கும், சிலவங்களுக்கு தூள் விருப்பமா இருக்கும். அதிகமாக ரெண்டு பேரும் தனியா தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ட்ரக்கை மட்டிச்சு ட்ரக்ஸையும் போட்டு தூளையும் போட்டு எங்களை அல்கஹோலையும் குடிப்பானா இருந்தா சாதாரண ஒராளா இருக்க மாட்டாரு. இன்றைக்கு பயங்கரமான நிலைமை. முஸ்லிம் வாலிபர்கள் அதிகமான பேர் இப்படி அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அளவு கவலையான நிலைமைண்டா ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது ஒத்தனை தூள் அடிக்கக்கூடியவனாக மாத்துறதுக்கு மாஸ்டர் பிளான் நடந்துச்சு. மாஸ்டர் பிளான் ஸ்கூலுக்குள்ளால விற்கிறான். ஸ்கூலுக்குள்ளால ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல், நான் பேரை சொல்ல விருப்பம் இல்லை, பிரபல்யமான ஸ்கூல், அதுல ஒருத்தர் மகன் படிக்கிறாரு. அந்த வாப்பாக்காரர் நேரத்தை வந்து சொன்னாரு லாஸ்ட் வீக், ஹசரத் அந்த ஸ்கூல்ல 5 வாலிபர்ல பிடிச்சாங்க, ஸ்கூலுக்குள்ள வச்சு கையில தூளோட ஹசரத், என் மகனை கலப்பின் மதுரசாவுக்கு போட போறேன். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஹசரத், ஒன்லி ஐ வாண்ட் மை சன், என் புள்ள எனக்கு வேணும், எனக்கு என் புள்ள வேணும், அவனை விலைக்கு மதுசாக்கு போட போறேன் ஹசரத் அப்படின்பார். அப்படியான ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஏன் காரணம் இருந்தா ஒவ்வொரு குடும்பத்துல ஒத்தர் இதுக்கு அடிமையானா போனும் முழு குடும்பமே நாசமா போய்க்கிடும். அப்படி எங்களோட நாட்டுல ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்துல ஒத்தரை உருவாக்கிட்டாங்கடா எங்களை அடிச்சு விரட்டுறது சாதாரணமா போய்க்கிடும். அந்த வாலிபர்கள முழுமையான முறையில இன்றைக்கு அந்த நிலைமை இல்லா போய்க்கிடும். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவு தூரத்துக்கு இன்றைக்கு வெளி உலகம் எங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்குது. யஹூதர்களுடைய பிளான் நடந்துட்டு இருக்குது. நாங்களும் இன்றைக்கு தீன ஷரியத்தை மார்க்கத்தை சரியா விளங்காம குழம்பி கொண்டு குழப்பத்துல ஒரு வாலிபர் வந்தாரு. அவர் சொன்னாரு நான் தொலைப்போர் இல்ல ஹசரத் பள்ளிக்கு அப்படின்னாரு. நாங்க ஏன் பள்ளியெல்லாம் பிஜத்தே ஹசரத் அப்படின்றாரு. அங்க என்ன பிஜத் அப்படின்னு அவருக்கு சொல்ல தெரியாது. பொதுவாக ஆட்கள் சொல்றதான் அவர் பிஜத்ன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாரு. சொன்னா அவரு தெரியாது. அப்ப நான் கேட்ட நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? நான் வீட்டுலதான் தொழுகிறேன் ஹசரத் அப்படின்னாரு. நான் இப்ப எவ்வளவு நாளா ஒரு கிழமையா கேட்டேன் அவன்கிட்ட எத்தனை தொழுகை மிஸ் ஆகிருச்சு உங்களுக்கு, இடக்கிட ஒரு 2-3 தொழுகை மிஸ் ஆகிருச்சு ஹசரத் அப்படின்னாரு. இன்ஷால்ல இன்னும் 1 மாசம் போகத்திலே தொலவே மாட்டீங்க, தொலவே மாட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்பதான் அவரோட உள்ளத்துக்கு யோசனை வருது. அது என்னடா என்ன நிலைமை, 5 நேரம் பள்ளியில போய் தொழுது கொண்டிருந்தேன், பள்ளிகள் எல்லாம் பிஜேத்துன்னு சொல்லி எனக்கு வீட்டுல தொலை வச்சா வளமேல வாழ்க்கையில தொழுகையே மிஸ் ஆகல, 2-3 முறை தொழுகை மிஸ் ஆகிருச்சு, 1 மாசம் போகத்துல தொழுகை எல்லாம் மிஸ் ஆகிடுமோ, உனக்கு இப்பதான் அந்த பொடி எனக்கு உணர்வே வருது. இப்படி கண்ணியமான சகோதரர்களே, ஃபேஷன் ஃபேஷனாக கலர் கலராக அவங்கள வழி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய ப்ரபகண்டா பெரிய பெரிய பிளான்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல பொலிட்டிக்கல் ஒரு தனியான தலையங்கம், நீளமான தலையங்கம், விரிவான தலையங்கம், அது மிக விரிவாக பேசப்படணும். எங்களை இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் தனியான ஒரு சப்ஜெக்ட். கண்ணியமான சகோதரர்களே, யாரும் ஏமாந்துடாதீங்க. தெளிவான விளக்கமுள்ள உலமாக்களோட வாலிபர்கள் நீங்க சேர்ந்துறீங்க. அவங்களோட வழிகாட்டல் குரான் சுன்னா, அவங்களோட பேச்சை கேட்டா ஈமான்ல அதிகரிப்பு, ஈமான்ல தொடர்பு, அல்லாட பயம், அல்லாட்ட இருந்து கேட்டு அழுது எடுத்துக்கொள்ற நிலைமை, குடும்பத்துக்குள்ளால தீன கொண்டு போற நிலைமை, ஹராத்துல இருந்து பாதுகாக்கிற நிலைமை, இப்படி உங்களோட வாழ்க்கைய மாத்தி கொண்டு போகுதா, அப்படியான நிலைமையில உங்களை நீங்க ஈடுபடுத்துங்க. நல்ல அஹ்லாக் பண்பாடு இந்த நிலைமை இது ஆக முக்கியமான விடயம். அதே மாதிரி தான் எங்களோட பொருளாதார நிலைமை, எக்கனாமிக் இன்றைக்கு ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலைமை. யாரை பார்த்தாலும் வட்டியில, யாரை பார்த்தாலும் வட்டியில, எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா அதெல்லாம் இல்லாம செய்ய இயலாது. அதெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமே. யாரை பார்த்தாலும் இன்றைக்கு வாயில, குடும்பத்தை பார்த்தா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்ன வட்டியோட. ஒரு மஜ்மால கிட்டத்தட்ட 3000 பேர் இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களை யாராவது சொல்லுங்க பாப்போம், பேங்கோட தொடர்பு இல்ல, என்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்ல, எந்த தொடர்பும் இல்லன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டு ஐய ஒத்த சொன்னா மூணே மூணு பேர் தான் ஒத்துக்கிறான். மத்த எல்லாருமே மாற்றிப்பட்டு ஒன்று இஸ்லாமிக் அல்லது கன்வென்ஷன், இஸ்லாமிக்கோட கன்வென்ஷன் எந்த வித்தியாசமும் இல்லை, எனி டிஃப்ரெண்ட் பிட்வீன் இஸ்லாமிக் அண்ட் கன்வென்ஷன். என்றால் அது நீளமான தலையங்கம், சீக்ரெட் ஆஃப் மணி பேங்க், அது நீளமான ஒரு தலையங்கம். அது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, ஏன் இஸ்லாம்ட பேரை வச்சாங்க, அதுல இன்னைக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குது, வட்டியோட எப்படி சம்பந்தப்படுறாங்க, அது நீளமான தலையங்கங்கள். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு முன்சப்ல நின்று தொழுகிறாரு, கவலையான விஷயம், அவரை பார்த்தா ஓடுறாரு பைக், வட்டி பைக், வட்டி கார், வட்டி வேன், பில்டிங்க பார்த்தா வட்டி, வீட்டை பார்த்தா வட்டி. அவர் நினைச்சிருக்கிறார் இஸ்லாமிக் பினான்ஸ்ல நாங்க எடுத்திருக்கிறோம், கடனுக்கு இன்றைக்கு பெயர் இஸ்லாம்ன்ற பெயரை வச்சுக்கிறாங்க. கடனுக்குள்ளால வட்டியுடைய எத்தனை முறைகள், முராபகால எத்தனை எத்தனை இருக்கக்கூடிய நிலைமைகள், வட்டி. ஆனா இது ஒன்றுமே தெரியாது, நாங்க மாட்டிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில செழிப்பு இல்ல, பயந்து போயிட்டு இபாதத்தில்ல, தஹஜ்ஜுத்தில்ல, திக்ர் இல்ல, பள்ளிக்குள் உட்கார்ந்து பிக்கலாம். எங்களுக்கு எத்தனை பேர் பாருங்க, ஜும்மாட கொத்துபா முடிகிறதுக்கு முன்னால பாயிரத்துக்கு எங்கடாண்டு பார்த்து தீக்கிறாங்க, ஏன்னா பள்ளிக்குள்ள இருக்கேலா. ஆனா ஆபீஸ்ல இரவு 12 மணி 1 மணி வரல இருப்பாரு, கடையில விடிய விடிய இருப்பாரு, பள்ளிக்குள்ள வந்தா ஓடணும். இமாம் சாப் கொஞ்சம் துவாவை கூட்டினா எழுதி பாக்குற யாரு புதிய இமாமா, ஏ இவ்வளவு நேரம் துவா செய்யறாரு, கொஞ்சம் கிராப் கூடினா எங்களுக்கு இங்க இருக்கேலா சத்தம் வரும். எங்களை இமாம் ஜும்மால கொஞ்ச நேரம் டைம் எடுத்தா பின்னால சலசலப்பு உண்டாகும். அவங்கள போயிட்டு பாருங்க யாருண்டு, வட்டியில சம்பந்தப்பட்டவங்க, ஹராத்துல சம்பந்தப்பட்டவங்க, ஹராமான பார்வை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாருக்கு இப்படியான பள்ளிக்குள்ள இருக்க மனம் வராது, பள்ளிக்குள்ள வந்தாவே எப்படி ஒரு நிம்மதி, எப்படி ஒரு சந்தோஷம், அதை உணர்றது யாரு தெரியுமா, ஹலாலோட தொடர்பா இருக்கிறவங்க தான். நல்லா உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க, பள்ளிக்குள்ள இருக்க விருப்பம் இல்லையா, வெளியில ஓடணும் வெளியில ஓடணும்னு மனசு வருதா. இப்ப நீங்க பாருங்க, வியாபாரம் ஹராமா, ஹராமான தொடர்புகளா, ஹராமான நிலைமைகளா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. பள்ளி அல்லாஹ்வுடைய வீடு, இங்க நிம்மதி, இங்க சந்தோஷம், இங்க இருக்கிறதே ஒரு ஆனந்தம் ஒரு முஸ்லீமுக்கு. ஆனா பள்ளி விட்டு வெளியில ஓடுன்ற மனோநிலைமை ஏற்பட்டா விளங்கிக்கோங்க, ஹராம் கலக்கப்பட்டிருக்குது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிக் எக்கனாமிக் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு ஜகாத்தை பாருங்க, ஜகாத்துடைய விநியோகத்தை பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து சொன்னாரு 60 பவுன் நகை அதுல காணா போயிருச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்க ஜகாத் கொடுத்திக்க மாட்டீங்க அப்படின்னு, ஒவ்வொரு வருஷமும் கணக்கா ஜகாத் கொடுக்கிறேன் ஹசரத் அப்படின்னாரு. எப்படி நீங்க ஜகாத் கொடுக்கறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, நான் ஒரு கணக்கை நிர்ணயிச்சு அதை மாத்தி வச்சுக்கொள்வேன், நோம்புல வீட்டுக்கு வர முசாபர்களுக்கு 100 ரூபா 50 ரூபா அப்படின்னு கொடுப்பேன் அப்படின்றார். நான் சொன்னேன் இருக்கிற சாமானிலையும் பாதுகாத்தவங்க எல்லாம் சேர்த்து போவோம் அப்படின்னு, ஏன்னா இதா ஜகாத். ஆனா கையில ஒரு ரேஷ் இருக்கு, கையில ஒரு ரேஷ் உண்டு, இப்படி கையில பார்த்தா வெள்ளையா ஒரு ரேஷ் உண்டு. உண்மையில இவர் பயந்துட்டாரு, அப்படித்தானே, அப்படி ரேஷன் வந்த உயிருக்கு பயமே. டாக்டர்கிட்ட போனா அவரும் எடுத்து பாக்குறாரு, இதாக்கி பாக்குறாரு, அது போல அதுல சொன்னாரு இது வந்து பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டு மாதிரி. உண்மையில நடந்ததை நான் சொல்றேன், இது விளையாட்டு இல்லை, உண்மையில நடந்ததை சொல்றேன். பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டு மாதிரி, உங்களோட தோலை எடுத்து நாங்க செக் பண்ணணும், இதை லெபார்டரிக்கு அனுப்பணும், அதுக்கு பிறகுதான் எனக்கு முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவட்ட இந்த கையில் உள்ள ஒரு தோல் துண்டை வெட்டிக்கிறார். அந்த கையில் உள்ள ஒரு தோல் துண்டை வெட்டி அதுக்கு பிறகு அதை அனுப்பி எனக்கு பிளாஸ்டர் எல்லாம் போட்டிக்கிறான், என்னது நிலைமை பாக்குறதுக்காக இவருக்கு மருந்து டேப்லெட் எல்லாம் கொடுத்திக்கிறான். இவர் வீட்டுக்கு வந்தார், புல் காவாலி என்னமோ தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவரு வேலைகள் அது இதெல்லாம் செஞ்சு கொண்டு அப்படி பார்த்துட்டு பார்த்தா இரவில் காணும் அதை கையில இல்லை ஒன்றும். இப்ப ஃபுல் டென்ஷன் ஆகிட்டாரு, தேடி தேடி பார்த்தா கையில ஒன்றுமே இல்லை. இப்பதான் அவரு யோசிக்கிறாரு, இந்த செவரில் அந்த கீரி பட்ட இடத்துல அப்படியே அந்த சுண்ணாம்பு பட்டிங்க கையில, அது மாதிரி என்னமோ கையில பட்டி இருக்கு, அது வந்து 2-3 முறை கழுவினது போலதான் போகுது, உடனே போகுது இல்லையா. இப்ப அதுதான் இவன் கையில பட்டி, ஒரு பயந்து அதை சொருங்கி அந்த இடத்துல புன்மாதிரி வந்து துண்ணொண்ட வெட்டி கொடுத்து தலையில கையை வச்சு என்ன ஹசரத் இப்ப செய்யறது அப்படின்னு கேட்கிறான். பாத்தீங்களா அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு போயிட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. எனக்கு எங்க நிலைமை, எங்க ஷரியத் தீன் மார்க்கம் சிம்பிள், உடம்பு ஒன்று வரத்துல ஹை ஸ்பெஷலிஸ்ட், உடம்போட துண்டையும் கொடுத்துட்டு வாரம் செக் பண்றதுக்காக வேண்டி ஒன்றும் இல்லை. எனக்கு நடந்திருக்கிறது இதுதான். சாதாரணமான விஷயங்களை போட்டு நாங்க பெருசாக்கி கொண்டு இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட நிலைமை. ஜகாத் சரியான முறையில கொடுக்கப்படுவதில்லை. எங்கட ஊர்ல இன்னைக்கு யாருமே எளிய மக்கள் இருக்க இயலாது. குர்ஆனுடைய சுன்னாவுடைய தெளிவான வார்த்தை, எளிய மக்கள் இருக்கேலா அல்லாஹ் முழுக்க பாதுகாப்பான். என்ன சொத்துள்ளவங்க எளிய மக்களுக்குரிய கணக்கான முறையில அந்த சொத்துக்களை கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்குரிய நிலைமைய நாங்க சரியா எடுத்து நடப்போமாக இருந்தா எந்த ஒரு ஏழையும் எங்கட கிராமத்துல இருக்க மாட்டாங்க. ஆப்பிரிக்காவை பாருங்க, அந்த நேரத்துல அரேபியா அந்த தீபகற்பம் எல்லா இடத்திலும் எப்படியான ஒரு செழிப்பான நிலைமை இருந்துச்சு. எக்கனாமிக் இஸ்லாமிக் எக்கனாமிக் சரியாக இருந்துச்சு. இஸ்லாமிக் பினான்ஸ் இன்னைக்கு இரவு பகலாக முயற்சி செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் சில தாவத்துடைய உழைப்பில் ஈடுபடுறாங்க. ஈமான் அதிகரிக்குது. இந்த பேங்க் அது இதெல்லாம் கூடாது. இப்ப கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால என்னுடைய நண்பரத்தரும் வந்திருந்தாரு. முழு ஏசியன் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய தொழில்நுட்ப விஷயங்கள்ல முயற்சிய கூடியவங்க 100 வட்டி இல்லாத முறையில எப்படி நாங்க செய்யலாம் அப்படின்ற நிறைய ஐடியாஸ் இப்ப கொழும்புல ப்ரோக்ராம் நடந்துச்சு. அல்ஹம்துலில்லா நிறைய இன்றைக்கு குர்ஆனுடைய சுன்னாவுடைய முழுக்க முழுக்க அந்த வழிகாட்டல்ல நாங்க எப்படி செய்யலும் அணு அளவு கூட வட்டி சம்பந்தப்படாம. இதுல இன்றைக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்ன, எங்கட நாட்டிலிருந்தும் இஸ்லாமிய வங்கி என்று சொல்லி பேசி வந்தவங்களுக்கு எத்தனையோ கேள்விகளை கேட்டு அவங்கள மடக்கி விட்டாங்க. கடைசி பதில் சொல்ல இல்லாம போயிருச்சு. இங்கிருந்து போனவங்க இவங்க நாங்க வட்டி இல்லாம தான் செய்யறோம் அப்படின்ட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இல்லாம போயிருச்சு. இனியமான சகோதரர்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கொண்டு இன்னைக்கு ஈமானுடைய அந்த உணர்வு நிலைமை இன்னைக்கு அந்த நிலைமைகளை இன்னைக்கு தேடிட்டு போற ஒரு நிலைமை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரிதான் எக்கனாமிக் ஒரு நீளமான தலையங்கம் நான் விரிவாக அதை பத்தி பேசிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலைமை பிசினஸ் ஸ்ட்ரேட்டஜி எப்படி போய் கொண்டிருக்கு, அந்த சிஸ்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, எப்படி மாற்றப்படணும் அப்படின்றது நிலமான தலையங்கம். அதே மாதிரிதான் கல்வியும், அதே மாதிரி மிக முக்கியமான ஒன்றுதான் மருத்துவத்தோட சம்பந்தப்பட்ட இன்றைக்கு எல்லாருக்குமே தேவையான அத்தியாவசியமான ஒரு விடயம். பெரிய சவால்களை நாங்க இன்றைக்கு முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துடைய விடயத்துல யார பார்த்தாலும் நோயாளிகள் இந்த பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன சிட்டொன்னை கொடுத்தா ஒரு துண்டொன்னை கொடுத்தா நீங்க யாராவது உங்களுக்கு ஒரு நோயும் இல்லைன்னு எழுதி தாங்களே அப்படின்டா ரொம்ப கஷ்டமாகும். ஒரு தால் எம்டியா வாரத்துக்கு எனக்கு ஒரு நோயும் இல்லை அப்படின்னு சொல்றது யாராவது யோசிச்சு கடைசி பாக்குறாரு எனக்கு வயிற்றுல கப்ஜி இருக்குது ஒழுங்கா டாய்லெட்டுக்கு போவதில்லை அப்படின்றார். இல்லாட்டி பூட்டு வலி மாதிரி இருக்குது ஹசரத், கேஸ்ட்ரிக் இருக்குது ஹசரத் எப்படின்னு சொல்லி தலையில ஒரே வருத்தம் ஒன்று வந்துட்டு இருக்குது, நெஞ்சில் ஒரே வருத்தம் ஒன்று இருக்குது எப்படின்னு ஏதாவது ஒரு நோயால நாங்க இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சில பள்ளிகளுக்கு போனா பள்ளியில தொழுகிற ஆட்களுடைய அளவுக்கு எங்களை புட்டுவம் போடப்பட்டிருக்கு. புட்டுவம் ஏன்னா புட்டுவம் இல்லாம சேர் இல்லாம இன்னைக்கு தொலையலாம் என குந்தேலா முட்டைக்கால் வலி. நான் ஒரு 18 சுவாமிபரை பார்த்தேன், அவர் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாரு. இப்பதான கவலையா இருந்துச்சு. நம்ம இது கேட்டு நேராஜா வாலிபம் நீங்க ஏன் சேர் இல்ல ஹசரத் இடுப்பு வலி ஹசரத் புண்ணியலா. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அப்படியான ஒரு பயங்கரமான நிலைமை. யார பார்த்தாலும் நோயாளி நோயாளி நோயாளி. அல்லாஹு தஆலா எங்களை நோயாளியாக படைக்கவும் இல்லை, நாங்க நோயாளியாக வாழணும்ன்ற எந்த தேவையும் இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான வழியை காட்டி தந்திருக்குது ஆரோக்கியமான முறையில வாழ்றதுக்கு. எங்களோட வாழ்க்கையை நாங்க ஆரோக்கியமாக மாத்தி கொள்றதுக்கு தெளிவான வழிகாட்டல இஸ்லாம் தந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயதுல வஃபாத் ஆறாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் என்ன நோய் இருந்துச்சு, சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர், ஸ்டொமக் டிசீசஸ், ஹெட் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லாட்டி அவங்களோட வேற என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. 52 வயதுக்கு பின்னால ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 திருமணங்களை முடிக்கிறாங்க, 10 திருமணங்களை முடிக்கிறாங்க. எத்தனை வயசுக்கு பின்னால, 52 பின்னால எவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உடம்புல எந்த நோயும் கிடையாது. ஹதீஸ்ல பார்க்கையிலும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய ஹபீபுக்கு காய்ச்சல் தலைவலி இது ரெண்டும் தவிர வேற எந்த ஒரு நோயும் இருக்கல்ல. காரணம் என்ன? ஆரோக்கியமா இருந்தாங்க. இனிமான சகோதரர்களே, ஆரோக்கியம் அப்படின்றது டேப்லெட் குடிக்கிறதல்ல, பறந்தெடுக்கிறதல்ல. இன்னொரு கூட்டம் ஈக்குது, நான் தான் பறந்தெடுக்கிறதே இல்ல, டாக்டர்கிட்ட போறதே இல்ல, ஆனா உள்ளுக்கு பார்த்த எத்தனையோ விதமான நோய்கள் அவருக்கு, விதவிதமான நோய்கள் அவருக்கே தெரியாது. என்ன காரணம் பார்த்தா, இன்னைக்கு இனிமான சகோதரர்களே, என்னோட எல்லா பழக்க வழக்கங்களும் நேர் மாற்றமா மாறுது. என்னோட ஃபுட் சிஸ்டம், தண்ணி குடிக்கிற சிஸ்டம், என்னோட எல்லாமே மாத்தமாக இன்னைக்கு நடந்ததுனால நோயாளியா போயிட்டு. இதை விட அதிகம் யாரு தெரியுமா? பெண்கள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் நோயாளி. உம்மா நோயாளி, மகள் நோயாளி, மாமி நோயாளி, மருமகள் நோயாளி, எல்லாருமே நோயாளிகள். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு ப்ரமோட் பண்றாங்க. நான் ஒரு நாள் சிரிச்சேன், ஒரு வாலிபர் வந்திருக்கிறாரு, என்னண்டா அவரு அவங்க ஹாஸ்பிட்டல பத்தி மார்க்கெட்டிங் பில் நீக்கிறவர் ப்ரமோட் பண்றதுக்கு, என்னண்டா எங்கட ஹாஸ்பிட்டல்ல நீங்க மெம்பர் ஆக ஆனா 1500 ருபீஸ் மெம்பர் ஆகும், உங்களுக்கு இயர்லி ரெண்டு முறை சுகர் செக்அப் ஃப்ரீ, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் செக்அப் ஃப்ரீ, உங்களுக்கு இது ஃப்ரீ, உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்க மருந்துக்கு வந்தா உங்களுக்கு 180% உங்களுக்கு நாங்க சார்ஜ் பண்றது இல்ல, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்க மெம்பர் ஆக்குங்க, அப்ப நாங்க உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜ் ஃப்ரீயாக ஆக்குறோம். அவன் நான் சொன்னேன், இப்ப எல்லாரும் நோயாளி ஆக்குறதுக்கு வந்திருக்கிறீங்களா நீங்க அப்படின்னு, அந்த எதிர்பார்ப்போடைய வந்திருக்கிறீங்க. எல்லாரும் நோயாளிகள், எல்லாரும் மெம்பர் ஆகுவாங்க. நாங்கண்டா விரும்புறது ஹாஸ்பிட்டல்கள் எல்லாரையும் நோய் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கணும். சொன்னாரு, ஆனா முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கிறதுலே அவர் சொன்னாரு, ஒரு சௌக்கிய டிபார்ட்மெண்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் வந்து பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் லேபர் ரூம் அதெல்லாம் கட்டிட்டு நாங்க எவ்வளவு பெரிய சேவையை செஞ்சுக்கிறோம் உங்களோட ஊருக்கு, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இப்படி 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 சொன்னாங்களாம். அப்ப ஒரு சாதாரண ஒரு மனிதர் இருந்து சொன்னாரா, இவரு எவ்வளவு பெரிய மடேனாக இருக்கிறார் அப்படின்னு. அப்ப இவரு ஹசரத்துக்கும் விளங்கில்ல, அதற்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்ல நாங்கண்டா எதிர்பார்த்தது எங்களோட ஊர்ல ஒரு நோயாளியும் இல்ல, எல்லாத்தையும் ஆரோக்கியமா நாங்க வாழ வச்சுக்கிறோம், எங்களோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இரவு பகலாம் அதுக்கு தான் முயற்சியதுன்னு சொல்ல வேண்டியவர். எல்லா நோயாளியும் எல்லா வீட்டுல நோயாளியா ஆகுங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தயாரித்து வச்சுக்கிறோம், நாங்க வாங்க எல்லாம் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுறது கட்டி வச்சிருக்கிறாரு. இதா இதா செய்யணும், அவரு நோய் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கணும். நன்மையில நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்ப அவர் சொன்னாரு, ஒரு முக்கியமான கொமர்ஷியல் ஏரியால வாழ்கிற ஒரு மனிதர் ஒரு மூலை ஒரு ஹசரத் அவர் சொன்னாரு, ஹசரத் நான் இன்னைக்கு பார்க்குக்கு என்ன புள்ளைகளை கூட்டிட்டு போயிருந்தேன் விளாட, அப்ப எங்கள்ட்ட ஏரியா அளிக்கிற நர்ஸ் அவ வந்து என்னட்ட கேட்டா, அவ சொல்ற எனக்கு பெரிய சிங்களம் பேசிக்கொள்ளையலா, நான் இந்த ஊர் தானே அது ரெண்ட ஊர் பெரிய சிங்களம் பேசுறது இல்ல. அவ வந்து என்ன சொல்ற, நான் உடஞ்ச சிங்களம் தான் பேசினேன். அவ கேக்குறா, மிச்ச காலம் இப்ப கொஞ்ச காலமா அப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட பேஜ்கண்ட கவுரு தின்னு யாரும் மறந்துருக்க வாராங்க இல்லே, உங்களோட இஸ்லாத்துல மறந்துருக்க வானம்னு சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹசரத். அவளுக்கு என்ன பதில் கொடுக்கலும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க அவள்கிட்ட சொல்லுங்க நோயாளி ஒத்தருவி இல்லைன்னு, உங்கள்கிட்ட மறந்துடுக்க வர நோயாளி இல்லை. அப்ப அவளுக்கு விருப்பமோ தெரியல, ஒவ்வொரு நாளும் நிறைய நோயாளிகள் வரணும் என்று சொல்லி, அப்பதானே அவள்கிட்ட ஜொப்ப பாதுகாத்து குறையுது, வருமானம் அப்பதானே கிடைக்கும். இன்னைப்பாரு என் மக்கள்கிட்ட மென்டலிட்டிய, ஒத்தட்டு மறந்துடுக்க போனா திரும்ப வட்ட மறந்துடுக்க போக கூடாது, இதான் கான்செப்ட். மறந்துக்கு போனா முழுமையா குணமடைஞ்சிட்டு வரணும். ஒருத்தர் சொல்றாரு, ஹசரத் அவருக்கு ஆர்த்ரைடிஸ், அவருக்கு அதுக்கு மருந்து குடிச்சிருக்கிறாரு, மருந்து குடிச்சா பல்லு ஏழு பல்லு கலண்டு புழுத்து ஏழு பல்லு, டென்டிஸ்ட் சொல்றானா அந்த மருந்தை கொண்டு வந்து தாங்களே, அந்த நோய்க்கு குடிச்ச மருந்து அதனுடைய பவர் பல்ல கலட்டி போட்டீங்க, இப்ப பல்லுக்கு மருந்து செய்யுங்க. ஒரு ஆள் வந்த நேரம் ரொம்ப கவலையோட அழுகுறாரு, ஹசரத் சும்மா டாக்டர்கிட்ட போனேன், கால் முட்டங்கால் வலிக்கு மருந்து கேட்டு அவர் எனக்கு டேப்லெட் எல்லாம் எழுதி தந்தாரு, சரி முட்டக்கால் வலிக்கு தானே குடிப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து மருந்த குடிச்சேன் ஹசரத், இப்ப பிரஷர் வந்தீங்க ஹசரத் உடம்புல அப்படின்றாரு. கனியமான சொல்ல, நோய்க்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், நோய்க்கு நிலைமை நோய் குணமாகணும், அப்படியான நிலைமை. ஆனா இன்னைக்கு அது நேர் மாத்தமாக ரொம்ப சிரமமான நிலைமையில, ரொம்ப கவலையான நிலைமையில, என்னோட ஒவ்வொருத்த நிலைமை மாறிட்டு போயிட்டு உன்னை சுகர் இன்னைக்கு நான் எங்க இந்த ப்ரோக்ராம்ல எக்கச்சக்கமான கேள்வி வர்றது வெறுமனே சுகர் நோயை பார்த்து. அதுல சுகருக்கு என்ன, சுகருக்கு என்ன கொலஸ்ட்ரால், இன்னைக்கு அதிகமா இந்த நோயாளிகள் தான். இன்னைக்கு அதிகமா பெண்கள் தலை சுத்து, தலைவலி, இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்டடியா நிக்கிறதுக்கு இயலாது, உடம்புல வருத்தம், கால வருத்தம், பூட்டு வருத்தம், இப்படி விதவிதமான நிலைமைகள்ல இன்றைக்கு என்னோட சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ரொம்ப கவலையான விடயம், அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை இப்படியான நோயாளிகளா படைக்கவும் இல்லை, நோயோட வாழும் எந்த தேவையும் கிடையாது. அடிப்படையில அடிப்படையில சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, நாங்க எங்களோட வாழ்க்கைய ஆரோக்கியமாக வச்சு கொள்றதுக்கு எங்களோட மிக முக்கியமாக நாங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னண்டா, எங்களோட சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றது, வேற ஒன்றுமே கிடையாது. நோயில்லாத சுகமான வாழ்க்கை முழு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, சாப்பிடுங்க குடிங்க வீண் விரயம் செய்யவானம், சாப்பிடுங்க குடிங்க வீண் விரயம் செய்யவானம். நாங்க இன்றைக்கு அதை எப்படி தெரியுமா விளங்கிக்கிற, சகன வலிச்சு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, அதோட பக்கத்து சகன்காரர் சொல்றாரு கொஞ்சம் சோறிக்குது, சோத்தோட கருகிக்குதா, அப்ப தாங்க மீன் விரயம் செய்யக்கூடாது, அதை போட்டு மரவா பிணைஞ்சு தின்றார். ஒருத்தர் சொல்றாரு புலாங்க பால் கொஞ்சம் வீக்குது, அதை கொண்டு வாங்க மீன் விரயம் செய்யக்கூடாது, அதையும் போட்டு திண்டெல்லாம் முடிஞ்சு இப்ப புளிச்சேப்பம் போகுது. இப்ப ஒருத்தர் சொல்றாரு கொஃபி ஒண்ணு குடிப்போமா பிளேண்டி, கொஃபி ஒண்ணு நல்ல கொஃபி ஒண்ணு குடுவான், கொஃபிய குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொல்றாரு நல்ல ட்ரிங்க் கொண்டிக்குது, சரி அந்த ட்ரிங்கை கொண்டு வா மீன் விரயம் செய்யக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாம சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனோட கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு மனிதர் சாப்பிடுறாரு, அந்த சாப்பாட்டால அவருடைய ஓவர் ஈட்டிங், அதிகமா சாப்பிடுறதுனால அவருடைய உடல்ல நோய் உண்டாகுது, நோய் உண்டாகுது. அல்லாட ஏற்பாடு, நோய் உண்டானதுக்கு பின்னால அந்த நோயால அவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மௌசா போறாரு. இவர் தற்கொலை செஞ்சு கொள்றாரு, இவர் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சு கொண்டதுக்கு சமன். ஏன்றால் எப்படி சாப்பிடுவோம், எப்படி இவரை கண்ட்ரோல் பண்ணணும், இவர் விளங்கி கொள்ளாம இவர் சாப்பிட்டது. இஸ்ராப் என்றது, வீண் விரயம் என்றது என்ன தெரியுமா, வயிற்றுக்குள்ள போற சாப்பாடு இருக்குது, இந்த சாப்பாட்டுடைய லிமிட் தாண்டாம இருக்கணும். உங்களோட வயிற்றுக்குள்ள போறது எனக்கு இவ்வளவு போனா போதும், அதை விட கூட போட்டுடப்படாது. இதுதான் ஆக முக்கியமான விஷயம். உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கைக்குரிய பெஸ்ட் உங்களுக்கு முறை இதுதான். நீங்க உங்களோட சாப்பாட கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நீங்க சுகர் பேஷண்டா, நீங்க எப்படிப்பட்ட நோயாளியா இருந்தாலும் சரி, முதலாவது பசி வராம சாப்பிடாதீங்க, கைய சாப்பாட்டுல வைக்காதீங்க. பசி வராம ஒரே முறுக்கு, சோட்டி, கட்லஸ், கட்டி, கேக், வாழைப்பழம் எல்லாம், அதோட டீ, அதோட பலூடா, அது பின்னால எல்லாம் தொடராக. கனிவான சோதரிலே வாழ்க்கை வீணா பேசிடும். ஒரு பிரயோசனமா போற ஹாஸ்பிட்டல் மருந்து டேப்லெட் பாருங்க, வீடுகள்ல பெண்களை மருந்தோட டேப்லெட்டோட இன்னைக்கு ஜமாத் போறாண்டாலும் அதுல டேப்லெட் பேக்கோட தான் போறாங்க. நான் ஒரு பிரச்சனை வந்த நேரத்துல எனக்கு பேசினாங்க டிஃபென்ஸ்ல முக்கியமான இதுல இருந்து தேசத்திலே சொன்னாங்க, பள்ளிகள் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இது ஜிஹாதுக்கு தயாராகிறாங்க அப்படி இப்படின்னு நான் தெரியுமா சொன்னேன், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, சும்மா நீங்க சிவில்ல வாங்க, வந்து எங்களோட பள்ளிகளை எங்களோட ஆட்களை அவங்கள பாருங்க, உட்காருங்க, அவங்களோட பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி டீக்கிறேன்னு உங்களுக்கு வேணும். ஆனால் என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு அதான் சொன்ன, நான் அவர்த்தேன் எங்களோட ஆட்கள் டேப்லெட்டோடு எங்களோட ஆட்கள் மருந்தோடு தான் வாழ்ந்து டீக்கிறான், இவங்க எல்லாம் ஒன்றும் செய்ய போறது இல்லை. கவலையான விஷயம். வாலிபரில் பார்த்தா இன்னைக்கு ட்ரக்ஸோட தூளோட ஈமானியத்து உணர்வும் இல்லை, அல்லாட பயமும் இல்லை, சுண்ணத்தான வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்பட்டேன். ஒரு அந்நிய மனிதன் சொன்னேன் அவருக்கு விளங்க வைக்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கோட நிலைமை அப்படித்தான். இன்றைக்கு மனுஷவங்க நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு யதார்த்தத தான் நான் சொல்கிறேன். இப்போ தயாராகுங்க முஸ்லீம்களுக்கு பிரச்சனை எல்லாரும் எழுபுங்க அப்படின்ட்டா, மொத்தத்தில் ஹசரகனு மூட்டு வலி ஹசரத் நீங்கள் அவரை கூட்டிட்டு வா, அவர் சொல்லுவார் எனக்கு சுகர் ஹசரத், டைமுக்கு டேப்லெட்டை குடிக்கணும் ஹசரத், பசி வந்தால் தலை சுற்றுவார் ஹசரத், எனக்கு இருக்க இல்லாது ஹசரத். இன்றைக்கான நிலைமைகள் மன்னிச்சுவோம். இன்றைக்கு நிறைய வாலிபரில் பாருங்கள், பள்ளிகளில் சாஞ்சி தீக்கிறது வாலிபரில் தான், வாலிபரில் தான் கட்டையில் சாஞ்சி தீக்கிறது. ஏன்னா வைலஸ் கோழி மாதிரி. ஏழாது படியில ஏறுக்கிறங்க சொன்னா ஏழாது. இவரோட நிலைமைகள் இன்றைக்கு அப்படியா மாற்றப்பட்டிருக்குது. உடல் ஆரோக்கியம் இல்ல. பழைய ஆட்கள் தாடி பழுத்தவங்க முன்னுக்கு இருப்பாங்க ஸ்டடியாக. வாலிபர்ல பார்த்து இப்படி சோர்ல சாஞ்சு கொண்டு காலை இப்படி வச்சு கொண்டு காலை நீட்டி போட்டுக்கொண்டு கால் வருத்தமா 16, 17, 18 வயசு நிலைமைய பாருங்க. ஏன் காரணம் இந்த ஆரோக்கியம் இல்ல. இன்னைக்கு கடைகள் எழுதி போட்டிருக்கிறான் கொத்து எக்கமங்க கொத்துவாய் கொக்கா கோலா பீம் எக்கமங்க ருபியல் எக்கசியே விஸ்தாய் கொத்தும் உங்களுக்கு ஒரு கொக்கா கோலாவும் 120 ரூபா போட் நாலஞ்சு வாலிபர்கள் போயிட்டு உட்கார்ந்து கொண்டு நாங்க ஹை சொசைட்டி கொத்து டொல்பின் அடிச்சுட்டு எல்லாரும் கொக்கா கோலா கொடைச்சி நாங்க சும்மா பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வாழ்க்கையை அழிச்சிட்டிருக்கிறான் ஒரு வாலிபர் 16 வயசு வாலிபர் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் பண்ணேலா வருத்தம் கத்தி சாகுற கத்தி பிதழ்றாரு. என்னாண்டு பார்த்தா சப்ரிங் பிரியர் அவரு எப்ப பார்த்தாலும் கொக்கா கோலா பெப்சி அடிக்கிறாரு. யூரின்ல இன்ஃபெக்ஷனை உருவாக்கிக்கு. கனியமான சோதரில் அன்பான வாலிபர்களே வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீங்க. உங்களோட விதவிதமான கடை சாப்பாடுகள் நீங்க இன்னைக்கு பாருங்க. ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது என்னான்னா பொதுவாக வாப்பக்கு சீனி நோயின்னா மகனுக்கும் சீனி நோய், உம்மக்கும் வாப்பக்கும் சீனி நோயின்னா மகனுக்கும் சீனி நோய். இன்னைக்கு இது மக்கள்கிட்ட உள்ளத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிற பிரெக்னன்சி லேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவள்கிட்ட கேட்பாங்க உம்மக்கும் வாப்பக்கும் சீனிக்குதா. ஓ அப்பாண்ட உங்களுக்கும் நிறைய வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்ப வாப்பக்கு சீனின்னா மகனுக்கும் சீனி. அது மகான்மார் இப்பதே தயாராவிக்கிறேன் இந்த வாப்பக்கு சீனி எனக்கும் சீனி. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்துல அப்படி ஒன்று கிடையாது. சுத்தமான பொய், சுத்தமான பொய். என்ன காரணம் தெரியுமா? வாப்படையும் உம்மடையும் சாப்பாட்டு சிஸ்டம் தான் மகண்டு. வாப்படையும் உம்மடையும் சாப்பாட்டு சிஸ்டம் தான் மகண்டு. இப்ப வாப்பக்கு உண்மை கேட்கறது எல்லாம் மகனுக்கும் வரும். மகன் நீங்க மாத்தி பாருங்க பூர்த்தியா உங்களோட நிலைமைய எப்படி எல்லாம் ஆரோக்கியம் தருவான் அப்படின்னு சொல்லி முழுமையான முறையில. இன்னைக்கு உம்மடையும் வாப்படையும் அந்த நிலைமை தான் நீங்க வாறது. ஒரு வாலிபர் அவருக்கு ஒரு 24-25 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அவருக்கு சீனி நோய். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா 25 வயசுல இப்படியா? நான் சும்மா அவர்கிட்ட கேட்டேன் நீங்க பராட்டா தின்றா அப்படின்னு. ஒரு நாளைக்கு 17 பராட்டா தின்னு ஹசரத் அப்படின்றாரு. ஒரு நாளைக்கு 17 பராட்டா மா கோதுமா உங்களுக்கு தெரியும். எலிக்கு எங்கேயாவது சீனி நோய் வந்து பாத்துக்கிறீங்களா? எலி எலிக்கு சீனி நோய். இந்த கோதுமாவை சாப்பிட வச்சு அல்லாட ஏற்பாடு அந்த எலிக்கு சீனிய உண்டாக்கிக்கிறாங்க. என்னன்னா இதுல ஒரு கெமிக்கலை கலக்குற அந்த சீனிய உண்டாக்குறதுக்காக. உலகத்துல ஆக பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் என்ன தெரியுமா? ஆயுதம். அதுக்காக வேண்டிதான் நாடு நாடா மூட்டி விட்டுட்டு ஆயுதத்தை சப்ளை பண்றது. உலகத்துல 2வது ஸ்தானத்துல எது தெரியுமா இருக்குது? ட்ரக்ஸ், இந்த மருந்து. இந்த மருந்து தான் இன்னைக்கு 2வது ஸ்தானத்துல. என்ன உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் இன்னைக்கு ஒரு புள்ள வயிற்றுக்கு வந்தா அந்த புள்ளைக்கு எத்தனை ஸ்கேன் பண்ணணும், எத்தனை ஸ்கேன், எத்தனை மருந்து, எத்தனை டேப்லெட் எல்லாம் செஞ்சு 100க்கு 100 கணக்கா செஞ்சுட்டு கடைசிக்கு ஹாஸ்பிட்டல் போனோடனே லமையா லொக்கு வேலானே சீசர் கரண்டோடு புள்ள பெருசாவிக்கலாம் சீசர் பண்ணணுமா? என்ன அநியாயம்! எத்தனை எக்ஸ்ரே, எத்தனை டேப்லெட், எத்தனை இன்ஜெக்ஷன், இதுக்கா ஒண்ணு செய்யலாம். இப்ப புள்ளைய காப்பாத்தவா வாய்ப்பை காப்பாத்தவா? இவர் அந்த டைம்ல போயிட்டு பஹஸ் பண்ணி கொண்டிருக்கிறவா? சரி புள்ளைய ரெண்டு பேரும் காப்பாத்தி தாங்க, சீசர் பண்ண சரி புள்ளைய தாங்க, வெளியெடுத்து போற வயசு சொல்றா வாழ்க்கையில இனி போற புள்ள பெருக்க மாட்டேன், வாழ்க்கையில புள்ளவானம் எனக்கு. இந்த மனோநிலைமை கனியமான சோதரில் நான் இதை பற்றி தனியாக பேசிக்கிறேன். டீப் பாப்புலேஷன் தலைங்கத்தில் விரிவான நிலைமை, ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சி தேதி, வயிற்றுக்கு வர புள்ள எப்படி நடக்கணும், இன்றைக்கு செய்கிற அநியாயம், இன்றைக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் அல்லது ஸ்கேன் எல்லாம் சொல்ல வர என்னண்டா இன்றைக்கு அதுக்காக வேண்டி எத்தனையோ மெஷின் எல்லாம் உருவாக்கிக்கிறான். நான் நிறைய ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எத்தனையோ சொல்றதுக்கு ஏழும் எனக்கு. கண்ணியமான சோதரில் இன்னைக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எடுத்ததுக்கெல்லாம் மருந்து, எடுத்ததுக்கெல்லாம் மருந்து. இன்னைக்கு அவங்கள மருந்தை கொடுக்கணும் அதுதான். எங்களுக்கு இப்ப சீன நோய்க்கு எத்தனை மருந்துகள் அதெல்லாம் கொடுக்கணும். நீங்கெல்லாம் சுகமானா அந்த மருந்து நிலைமை என்ன? எங்க கொண்டு போய் இது போடுறது? ஆத்துல கொண்டு போய் வீசுறது? எங்க வீசுறது? அதனால இது நான் சொல்றேன் பொதுவாக இது வேறொரு தலையங்கத்தோட சம்பந்தப்பட்டது. நீளமான தலையங்கம் உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் செய்யப்படணும். அப்பதான் இது உங்களுக்கு சரியான முறையில் தலைக்கப்படும். யகூதியல் நசாராக்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நியூ வேர்ல்ட் ஆர்டர் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, உலகத்தை போடக்கூடிய கட்டளை இலுமினாட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஜியோனிசம் 1897 ஜியோன் புரோட்டோகால் ஆஃப் ஜியோன், அது தனியான அந்த ப்ரொஜெக்டர் என்ன என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறான். இதுல நீளமான தலையங்கள் எங்களை மென்டலி எப்படி தாக்கப்பட்டிருக்கிறோம், மூளையில இன்றைக்கு உட்கார வைக்கப்பட்டிருக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை எடுபட்டு நோயாளி மருந்து இதெல்லாம் தலையில உட்கார வைக்கப்பட்டிருக்குது. ரொம்ப கஷ்டம் வெளியில எடுத்து போடுறது, ரொம்ப சிரமம். ஒரு 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 ஃபேமிலி புள்ள கிடைச்சி புள்ளைக்கு சோம் இல்ல, சளி, வீட்டுல மாமி மாமா வீட்டுல எல்லாரும் பெரிய பிரச்சனை. சாதாரணமான விஷயம் சளி, அதை வெளியில எடுக்கிறது, வைஃப் பால் கொடுக்கிற முறையில ஏற்பட்ட பில புள்ளைக்கு சளி வாரதுக்கு காரணம். இப்ப இத நிலைமையை சீராக்கணும், இவ்வளவுதான் புள்ளைக்கு மூச்செடுக்கல கஷ்டம். சாதாரணமாக இப்படி செய்யுங்க, முள்ளக்க புள்ளிட சளி வந்துருச்சு எல்லாம் வந்து என்னவே மாமி மாமா சுட்டா பொறுப்பேச்சு இல்ல. இப்ப மருமகன் கேட்கிறாரு, புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு மருந்த கொடுத்து என் புள்ளைய அழிக்க பாத்தீங்க நீங்க, சாதாரணமாக எல்லாம் வெளியில வந்துருச்சு, இதுக்கு பின்னால வாய போடப்படாதவருக்கும். அதுக்கு பிறகு கோல் பண்றாங்க, ஹசரத் என் மாமிக்கு இப்படி பிரச்சனை ஒண்டிக்குது, நல்ல ஒரு மருந்து எப்படி ஹசரத் அந்த மாமிக்கு. இப்ப மாமி மாமா மறந்துருக்க போறாங்க இல்ல, சுண்ணத்தான முறையை காட்டி தர சொல்றாங்க. இனிமான சோதரர்களே, இப்படி போக 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 விலங்கோட வாழ்க்கை பின்னாலதான் எங்களுக்கு ஆக முக்கியமான விஷயம் ஆரோக்கியமான நிலைமை. சாப்பாடு பசி வராம சாப்பிடாதீங்க, கைய வைக்காதீங்க பிளேட்ல, நல்லா பசி வரட்டும். ஹதீஸ்ல வருது மூணு விஷயங்கள், அதுல மூணு முக்கியமாக உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு எது தேவையோ அதை கொடுங்க. பசி வருதா சாப்பாடை கொடுங்க, தாகம் ஏற்படுதா தண்ணியை குடிங்க, தூக்கம் வருதா தூங்குங்க. பசி வந்தா தின்னாம இருக்காதீங்க, தாகம் வந்தா தண்ணி குடிக்காம இருக்காதீங்க, தூக்கம் வந்தா தூங்காம இருக்காதீங்க. என்னோட உடம்புக்கு தேவையானதை நான் கொடுக்கணும், இது ஹதீஸ்ல வார விடயம். உடம்பு கேட்கறத கொடுங்க. அப்ப பசி வருது பாருங்க, உடம்புடைய முழு சிஸ்டத்தை பசி வருது, பசி வந்தா உங்களோட முழு டைஜஸ்ட் சிஸ்டம் வயிற்றுல செமிபாடடையக்கூடிய சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யுது, வயிற்றுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இப்ப சாப்பாட்டை எதிர்பார்த்து நீக்குது, உங்களோட சாப்பாடு இப்ப வயிற்றுக்குள்ள போகுது. போகக்கூடிய நேரத்துல அந்த சாப்பாடு ரொம்ப சிம்பிளா ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் போட்டு குழப்பி அப்படி இல்லாம சாதாரண சாப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைச்ச சாப்பிட்டாங்கண்டா பாலை குடிக்க மாட்டாங்க, பாலை குடிச்சாங்கண்டா இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. ஏண்டா பால் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி, ஒரு இறைச்சி பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. இப்ப இந்த ரெண்டு சக்தியை முண்டுக்கு போட்டா டைஜஸ்ட் சிஸ்டம் குழப்பமாக ஆகிடும், இப்ப சாப்பாடுடைய செமிபாட்டுல பிரச்சனை உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாப்பாட்டை பாருங்க, மூணு நாளாக பசியில சாப்பிடல, எங்களுக்கு கற்பனை கூட பண்ணேலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, பின்னால் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்ச மரத்து கீழால பொது ஈச்ச மரம் குந்தினாங்க, ஒரு ஈச்ச பழத்தை எடுத்து அப்படி உரிச்சாங்க பிச்சாங்க வாயில போடத்துல. பின்னுக்கு அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லா நீங்களும் சாப்பிடுங்களே அப்படின்னாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்துல்லா அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்றேன், மூணு நாளைக்கு பின்னால முதல் முதலாக இந்த முஹம்மது வயிற்றுல ஒரு கவலம் சாப்பாடு இப்பதான் போக போகுது. இது ஈச்சப்பழம், ஈச்சப்பழத்தை அப்பதான் சாப்பிடுறாங்க, மூணு நாளா ஈச்சப்பழம் கூட சாப்பிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, அதனாலதான் மக்கா மதீனாவுக்கு வந்த ஒரு வைத்தியர் இரவு பகலாக கிளினிக்க திறந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்றைக்கு நோயாளி வருவாரு, நாளைக்கு நோயாளி வருவாரு, அடுத்த நாள் நோயாளி வருவாரு. ஒரு மாசமாவும் நோயாளிகள் போறாங்க இல்ல. எங்க டாக்டர்ட்ட இவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஹகீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன், இன்னிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் வைத்தியத்துக்காக வேண்டி, ஒரு மாத காலமாக மடையறியால தான் இருக்கிறேன், யாருமே நோயாளிகள் வரலே அப்படின்றதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஏரியால நோயாளிகளே கிடையாது. காரணம் சொன்னாங்க, ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரத்துக்கு சாப்பிடுறது எங்கள்கிட்ட சாப்பாடு இருக்காது, ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாள் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இதனால எங்களுக்கு நோயே கிடையாது. அதனால தான் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட இறை பையை நீங்க பாதுகாத்துக்கோங்க, உங்களோட இறை பையை நீங்க பாதுகாத்துக்கோங்க, அதுல அன்வான்ட்
ஓவர் ஈட்டிங் இதெல்லாம் போட்டு கொலாப்ஸ் ஆக்கி கொள்ளாதீங்க. நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஆக முக்கியமான விஷயம். உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களை உறுதியான நீய தடுங்க. நான் இப்படித்தான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ், பசி வராம சாப்பிட மாட்டேன். பசி வந்ததுக்கு பின்னால சாப்பிடுறதுக்கு முறை இருக்குது. எதிர்பார்த்து தீக்கிறாரு இவ பசி பால் தின்னல்ல இரவைக்கு கொத்து தொல்வி நீங்கள பராட்டா இறச்சி அது போற முட்டை. இப்படி அல்ல, ஒரு சாப்பாடு சாதாரணமாக ஒரு கறி நீங்க ஏழு மண்டா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா, உலமாக்கல் அல்லது நீங்க தியேட்டர்ல ஐடி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருந்தா என்கிட்ட காட்டுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்நாள்ல ரெண்டு கறிய ஒன்று சேர்த்து சாப்பிட்ட ஒரு சம்பவம். கோழி இறைச்சி, வட்டக்காய், பருப்பு, கேரட், கோஞ்சிக்காய், களியா உங்களோட ஏரியாவில் எப்படி தெரியா அங்கிட்ட நீங்க ஈஸ்டர்ன் எங்களை நார்த் சைடுக்கு அதாவது சவுத் சைட்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா கீழே பாதியே இல்லை. ஏழு கறி எட்டு கறி இல்லாம சாப்பாடு இருக்காது. ஏழு எட்டு கறி இல்லாம சாப்பாடு இருக்காது. இன்றைக்கு ஒரு வீடு இல்லை நோயாளி இல்லாம, எல்லா வீட்லயும் நோயாளி, அதிகமா கேன்சர் நோயாளி. இன்னைக்கு பாய்லர் கோழி கேன்சரை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான நிலைமை. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கறி சோத்தை இறைச்சியோட மட்டும் சாப்பிடுங்க, ரொட்டியா ஒரு இறைச்சி கறியோட சாப்பிடுங்க, அப்படி இல்லையா ஒரு ஒரு மரக்கறி ஒரு சோறு. இத நான் உங்கள்கிட்ட முழு ரிசர்ச்சோட சொல்றேன், முழு மருத்துவ ரிசர்ச்சோட நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஃபுட் சிஸ்டம் கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அதெல்லாம் அந்த ஏரியால அந்த ஊர்ல ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் காலத்துல இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு சரி வராது அப்படின்ட்டு. அப்படியா சரி வராதா? சரி வாரத்தை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஹசரத் நடக்கையெல்லாம் வீக்குது, மூட்டு வலி ஹசரத், இன்னைக்கு அட்மிட் ஆக போறேன் ஹசரத். நிலைமை நான் கண்ணால பார்த்ததுல தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு பெரிய பேச்சுக்கள் நான் செலவங்களை விட்டு விட்டுறது. சரி இருக்கீங்க, அப்படியே இருக்கீங்க. மூணு மாசத்துக்கு ஒரு கோல் பண்றாரு ஹசரத் நிலைமை இப்படி. என் செலவங்களுக்கு நேரடியா பேசலாம், ஆள் வச்சு பேசுறாரு. யாரு சொல்லுங்களே இந்த இடத்துல இப்படி அவரா? ரை, ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், கணக்கெடுக்கலாங்க. இப்ப என்ன செய்யல், மனம் செய்யறது கேளாது. இனியமான சோதரில் செல்லவங்க இன்னைக்கு இப்படியான அவங்களும் இருக்கிறாங்க பாவம். அதுக்கப்புறம் மாட்டி பட்டத்துக்கு போற அழுது தீக்கிறாங்க, என்ன பிரயோசனம்? அதுக்கு முன்னால் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், ஒன்னாவது உங்களுக்கு நோயின்னு விளங்கினா, ஒரு நோய் உடம்புல ஏற்பட்டீர்கள் விளங்கினாவே இரவு சாப்பாடு நிப்பாட்டுங்க. இரவு சாப்பாடு ரொம்ப குறைவா எடுக்கணும். அதுலயும் சாப்பிடாம எரிங்க நோய் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு அமெரிக்காட ரிசர்ச் பிளட் கேன்சர் யாருக்கு ஏற்பட்டீங்கிறதோ 14 நாள் 14 டேஸ் வித்தவுட் ஃபுட், சாப்பாடு இல்லாம வெறுமனே நேச்சுரலா அல்லாவுடைய ஏற்பாட்டால வரக்கூடிய உங்களோட பீலி தண்ணி, மலை தண்ணி, ஜம்சம் தண்ணி, கிணத்து தண்ணி, இதை நீங்க 14 நாளைக்கு பாவீங்க. வேற ஒரு சாப்பாடும் வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. அமெரிக்கால இன்றைக்கு முக்கியமான சில வைத்தியர்கள் சொல்றாங்க 100க்கு 100 கேன்சர் இல்லாம அல்லாட ஏற்பாட்டை கொண்டு. இன்னைக்கு ஓவர் ஈட்டிங் அதிகமான சாப்பாடு என்னோட கொலஸ்ட்ரால உண்டாக்கும், அது தெரியும். அல்லாட ஏற்பாடு அந்த கொலஸ்ட்ரால் நாளடைய கேன்சரா மாறக்கூடிய நிலைமைகள் இருக்குதான். பாருங்க ஓவர் ஈட்டிங் என்னோட சாப்பாட்டுல பாருங்க. உங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலமா ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு கூட உம்ராக்கு போறவங்களுக்கு கூட ஒட்டக இறைச்சி சாப்பிடவான, ஒட்டக பால் குடிக்கவான, பெரிய ஒரு சர்ச்சி ஒன்று உண்டாக்கி என்னோட ஹஜ்ஜாஜி என்னோட உண்டாக போனாங்க. ஒட்டா இறஞ்சி தின்னவும் இல்லை, ஒட்டா பால் குடிக்கவும் இல்லை. ஏண்டா அதுல ஒரு கிருமி பரவிக்குதான். இந்த எங்களை எவ்வளவு மாடாக்குறான்னு பாருங்க, மடேன் ஆக்குறான்னு பாருங்க. ஒட்ட இறைச்சி, ஒட்டா பால், ஒட்டாக்குற முழு விடயங்களும் ஒரு மனிதன்ட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். ஒட்டகத்துடைய இறைச்சி, ஒட்டக பால், ஆரம்பத்துல ஒட்டகத்துடைய சிறுநீரை எடுத்து மோத்துல தேய்ப்பாங்க குடிப்பாங்க, அது வந்து நோய் நிவாரணின்னு சொல்லப்பட்டுச்சு. பின்னால நஜீசல் எல்லாமே கூடாதுன்னு சொல்லி ஹதீஸ்ல தடை வந்துருச்சு. கண்ணியமான சகோதரர்ல ஒட்டகத்துல எல்லாமே அப்படி ஒரு பிரயோஜனம் கொடுக்க கூடியது. இத போறவங்க திண்டா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும், இப்ப நோய் வராது. இப்ப டெப்லெட் எல்லாம் யாரு கொடுக்கறது? டாக்டர்ஸ் மார் எல்லாம் அங்க ஈ அடிச்சு தீக்கிறதா? இப்ப அது செய்யக்கூடாது. மாஸ்டர் பிளான் பண்ணி ஒத்தரவு கூட நான் எத்தனையோ பேரை சந்திச்சேன், ஒட்டகத்துல இறைச்சே காணல, நினைக்க கூட பாக்குறது கேளாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேணும்னு சொல்றாங்க. என்னன்னா அதுல ஒரு விதமான இன்ஃபெக்ஷனா அல்லாஹ் பாதுகாக்கணும். புள்ளைக்கு ஒரு வருஷம் ஆவத்துல சளி வீசிங் விதவிதமான நோய். உலகத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டு வகையிலேயே பெஸ்டான ஃபுட் தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை விட சிறந்த பெஸ்டான ஃபுட் ஒன்றுமே கிடையாது. அதுல இன்றைக்கு அது இதுன்னு சொல்லி அவர் அது போதாத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கவான நான் தார பால் மாவை எழுதி கொடுங்க, இதைத்தான் போய் வாங்கி கொடுக்கணும். அவன் போனா அந்த பக்கத்துல தான் ஓடு பிசினஸ், அதனால பார்த்தா அவருக்கு ப்ராஃபிட் போகுது. பிசினஸ் தான் மாத்திட்டாங்க. எங்களோட உயிர் எல்லாம் பிசினஸா பேசிருச்சு. நாங்களும் ஏமாந்து போயிட்டு என்ன மீமான் இல்ல, சுன்னத்தான வாழ்க்கை இல்ல, உறுதி இல்லா போயிட்டு இருக்கு, மனசுல உறுதி இல்லா போயிட்டு இருக்கு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, முழுமையாக நாங்க தெளிவாக இருக்கணும். என்னோட வாழ்க்கையில சாப்பாடை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. சாப்பிடக்கூடிய நேரத்துல ஒரு கறி ஒரு சாப்பாடு, ரொட்டியோட ஒரு கறி, நீங்க இத உங்களோட வாழ்க்கையில வளமையாக்குங்க. நல்லா சப்புங்க, சும்மா புழுங்காதீங்க, நல்லா சப்பி நல்லா வாய்க்குள்ளால போடுங்க. தண்ணிய குடிக்காதீங்க. சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பாட்டுக்கு பின்னால, அரவர் சாப்பாட்டுக்கு முன்னால அரவர் சாப்பாட்டுக்கு பின்னால தண்ணி குடிக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கல வஸஹப இலஸ் ஸலா, சாப்பிடுவாங்க தொழுகைக்கு பேய்த்துடுவாங்க, சாப்பிடுவாங்க கல்லுகளை எடுத்து அப்படியே கைய அந்த கல்லுல தேய்ச்சு கொள்வாங்க, அப்படியே தொழுகைக்கு பேய்த்துடுவாங்க, வருவாங்க சாப்பிடுவாங்க. இப்படிதான் நதிசுல வருந்திக்குது. வருவாங்க தண்ணிய குடிப்பாங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க தண்ணிய குடிப்பாங்க எழுப்பி போவாங்க. இப்படி பாக்குறதுக்கு ஏதாவது ஹதீஸ் இல்ல. ஏனென்றால் வயிற்றுல டைஜஸ்ட் சிஸ்டத்துக்குரிய சில அசிட்டல் இருக்குது. நீங்க தண்ணிய குடிச்சீங்க, அதுக்கப்புறம் அந்த அசிட்டல் எல்லாம் படுத்துடும். இப்ப சாப்பாட போடுறீங்க, இப்ப சாப்பாடு செல்வாடு அடையாது. இடையில தண்ணிய குடிக்கிறீங்க, இப்ப எல்லாம் கலந்து கொண்டு இருக்கும். சாப்பாட்டுக்கு முன்னால தண்ணிய குடிக்கிறீங்க, இப்ப டைஜஸ்ட் சிஸ்டத்துல பிரச்சனை உண்டாகும், இப்ப டாய்லெட் ப்ராப்ளம் உண்டாகும், எல்லா நோய்க்கு காரணமாக அமையும். சாப்பாடு மட்டும் தான், சாப்பாட்டுக்கு முன்னால வேற பழங்களும் இல்ல, சாப்பாட்டுக்கு பின்னால பழங்களும் இல்ல. பழம்ன்றது தனியான சாப்பாடு. பழத்தோட சேர்த்து உங்களோட பிரியாணி உங்களோட சாப்பாடு ரொட்டி எல்லாத்தோடையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கடா வயிற்றுல கேஸ் உண்டாகும். இப்ப நோய் நீங்க பாக்குறீங்க, நான் சிஸ்டமா தானே சாப்பிட்டேன், இது சிஸ்டம் இல்ல. பழம்ன்றது தனி சாப்பாடு, பழம் தனியா சாப்பிடுங்க. நீங்க மாங்காய் தனியா சாப்பிடுங்க, எப்பல் தனியா சாப்பிடுங்க, தனியா சாப்பிடுங்க. ஆனா இதோட இது சாப்பாடு மட்டும், பசி வருதா தின்னுங்க முடிஞ்சிருச்சு. அதோட மருவ தேவையா பழங்களை சாப்பிடணுமா சாப்பிடுங்க, தண்ணி தாம வருதா தண்ணிய குடிங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால பின்னால இந்த சின்ன புள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உப்பு சாப்பிடுங்க, உப்பு தூள் உப்பு அல்ல, ஆடிங் கலந்த உப்புகள் அல்ல, சுத்தமாக இருக்கக்கூடிய உப்பு, எந்த கெமிக்கலும் கலக்கப்படாத உப்பு, அதை எடுத்து நீங்க சாப்பிடுங்க. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புள்ளைகளுக்கு கொடுங்க. இன்னைக்கு சின்ன புள்ளைகளுக்கு எவ்வளவு நோய்கள், ரொம்ப கவலையோட நான் சொல்றேன். இந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனையில் நோயாளிகளையும் பார்த்தா எனக்கு யாழ்லாம் ஏன் யாழ்லாம் இவங்க இப்படி சொல்றத கேட்கிறாங்களும் இல்ல, சொல்ற மாதிரி நடக்கிறாங்களும் இல்ல, நினைச்ச மாதிரி நடக்கிறாங்க, அதுக்கு பிறகு அழுது கொண்டு இருக்கிறாங்க. லேடி ரிஜ்வேல போயிட்டு பாருங்க, சைல்டு அந்த இதுல போயிட்டு பாருங்க, எக்கச்சக்கமான பேர் புள்ளை வச்சுக்கொண்டு பெட் இல்லாம புட்டுவத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ஏன் காரணம், நாங்க எங்களை வாழ்க்கையை சீராக்கி கொள்ளல. உப்ப சாப்பிடுங்க, சாப்பிடறதுக்கு முன்னால சாப்பிடறதுக்கு பின்னால முழுக்க உடலுடைய ஃபங்க்ஷன் சீராகும். சாப்பிட்டு போகத்திலே ஓவர் ஈட்டிங் வானம் லைட்டா சாப்பிட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ் வயிறு நிரம்பிடுச்சு, கை எடுத்துட்டீங்க, மிச்சம் சாப்பிடாதீங்க. பசி போயிருக்கு விளங்கிட்டா சாப்பாடை நிப்பாட்டிக்கோங்க, சாப்பாட நீங்க வேறத்தர கொடுங்க, நீங்க சாப்பிடாதீங்க, போதும் இது நிப்பாட்டிக்கோங்க. கனிமான சோதரிலே அன்பானவர்களே, அதே மாதிரிதான் தண்ணி குடிக்கிறதும் அதுல பேணுதலாக இருக்க இரவு நேரத்துல 4 மணித்தேரத்துக்கு முன்னால சாப்பிடுங்க. சாப்பிட்டு 4 மணித்தேரத்துக்கு பிறகுதான் தூங்கணும். இன்னைக்கு அதிகமான பெண்களை பாருங்க, ஏன் நோயாளிகள் எல்லாரும் சாப்பிடுறது போற அவங்க சாப்பிடுறாங்க, பாவம் அதோட போயிட்டு படுத்துடுறாங்க. நோய் விதவிதமான நோய், இரவு சாப்பாடு. அதனாலதான் ஹதீஸ்ல வருது அல் அஷா கபுல் அல் இஷா, உங்களோட இஷா இரவு சாப்பாட்டை நீங்க இஷா தொழுகைக்கு முன்னால ஆக்கிக்கோங்க. மகரிப் தொழுதன சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க 4 மணித்தாலம் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமான நிலைமை உருவாகும். அதிகமான இன்றைக்கு வாலிபர்கள் வாலிப பெண்கள் நோயால பீடிக்கப்படுறதுக்காக இரவு சாப்பாடு லேட்டா சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. இப்ப நோய்
பாஸ்போர்ட், எக்கச்சக்கமான பாஸ்போர்ட், சப்மரின் என்று மாலு பன் என்று சொல்லி இதை கிமுலபான் டீ பன் அந்த பன் இந்த பன் பொங்கின எதையுமே சாப்பிடாதீங்க. பொங்கின எதையும் தலதாரர்கள் சாப்பிட்டது கிடையாது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதுல மிக்ஸ் பண்ணக்கூடிய விடயங்கள், பேக்கரி ஐட்டங்களை எவ்வளவு தவிர்த்து கொள்ளுமா தவிர்த்துவோங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோகோலா பெப்சி போன்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நூத்துக்கு நூறு தவிர்த்துவோங்க. ஏன்னா அதுல ஒன்றும் இல்லை, எல்லாம் நஞ்சு தான். பிஹெச் உடைய அந்த வகை 2.54 அதுல மிக்ஸ் பண்ணப்பட்டீங்க. பென்சின் எக்ஸ்ட்ரா குளோரைட், எக்ஸ்ட்ரா குளோரிஃபைட், டிடிடி இதெல்லாம் அதுல கலக்கப்பட்டிருக்குது. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் ஸ்டைலா குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கால நஞ்ச போடணும். டாய்லெட்டை கழுவினா டாய்லெட் சுத்தமாகுது. ஒரு முட்டை கோதை எடுத்து கோகோலால போட்டா முழுக்க கரைச்சி தூளாக்கி போடுது. ஒரு பல்ல கோகோலாவுக்குள்ள போட்டு பாருங்க, கோகோலா ட்ரிங்க்குள்ளால பல்ல கலண்ட பல்ல அப்படியே கரைஞ்சி போயிட்டிருக்கும் அதுக்குள்ளால. அப்படியான ஒரு பயங்கரமான நிலைமை. ஒரு வாலிபர் எட்டு கோகோலா குடிச்சாரு, எட்டாவது குடிக்கிறதுல மௌத்தா போயிட்டாரு. உங்களுக்கு இன்டர்நெட்லயே பாக்கு, ஒரு யூனிவர்சிட்டியில, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில. என்னால அப்படியும் நடக்க போறது இல்ல, ஐ கேன் டூ, ஐ வில் லிவ் அப்படின்னு சொல்லி குடிச்சாரு. எட்டாவது முடிக்க குடிக்கிறாரு. அதோட ஆள் சரி, இது போல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோ பாய்சன் சாஃப்ட் ட்ரிங்க் வாலிபர்ல விசேஷமா ஹராமாக்கும். வாழ்க்கையில வானம் முழுக்க அவங்களோட சாப்பாடுடைய இந்த நிலைமை. இப்படி நான் சொன்னது கொஞ்சம் சாதாரணமான விஷயங்கள் தான், நேரம் ரொம்ப போயிருச்சு. கனிமான ஒரு மிக நீளமான ஒரு தலையங்கம் இது. எப்படி அதுக்கு பின்னால ஆரோக்கியத்தை நாங்க வளர்த்து கொள்வது, எங்க டேப்லெட்டுடைய முறைகள், நாங்க மருந்துடைய முறைகள், எங்களுக்கு இஸ்லாம் மருத்துவம் எப்படி காட்டி தந்திருக்குது, நபியுடைய சுண்ணத்தான மருந்துகள் என்னென்ன, அதை பாவிக்கிற முறைகள் என்னென்ன, அதை எப்படி நாங்களோட வாழ்க்கையில ஆக்கி கொள்வது. நீங்க யாரு டாக்டர் போக தேவையில்ல, உங்களோட வீடுகளுக்குள்ளாலே சாதாரணமா செய்யலும். தனியாக ஹதீஸுடைய கிதாபுகள்ல தெளிவாக வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள், நோய்க்குரிய நிவாரணம் சல்லல்லாஹு தெளிவாக காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த விடயங்கள் இது ஏன் மறைக்கப்பட்டது, எங்களிலிருந்து இல்லாமலாக்கப்பட்டது. இப்படி நீளமான விரிவான தலையங்கங்கள், சாதாரணமா சில விஷயங்களை தான் சொன்னேன். இந்த விடயங்களை வாழ்க்கையில பேணி கொண்டோம் என்றா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது காரணமாக அமையும். வாழ்க்கையில நிம்மதியாக இருப்போம், இபாதத்துக்களை சந்தோஷமா செய்வோம், ரமலாண்ட காலத்துல நின்று தொழுவோம். எந்த பிரச்சனையும் இல்லாம இனிமான சோதரில படிப்போம், ஓதுவோம், ஓடுவோம், ஜம்ப் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் எப்பவுமே இந்த நிலைமை எங்களுக்கு உருவாகும். இந்த நிலைமைகளை நாங்க சுண்ணத்தை எப்படி இதை தேடி தேடி அமல் செய்வோமாக இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சீராகும். மார்க்கம் நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு காரணம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பூர்த்தியான முறையில் இந்த தீன மார்க்கத்தை நடக்கக்கூடிய தௌஃபீக தந்தருள்வானார். எல்லா நிலைமையிலும் யாருல எங்களை நிலைமைகளை சீராக்கி யாருல சிறந்த முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக ஆக்கிடுவாயா. நூற்றுக்கு நூறு எல்லா இடங்களிலும் உன்னுடைய தீனை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.